الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم وصل عليهم إن صلاتك سكن لهم صدق الله العظيم கண்ணியத்திற்கும் பெருமைக்கும் உரிய உலமா பெருமக்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, உங்களுடைய இந்த மேலப்பாளையம் நகரில் தனியாக வெளியிலிருந்து ஆலிம்கள் வந்து பயான் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அன்பின் காரணமாக ஹஜா மோல்சாப் அவர்கள் என்னை அழைத்தார்கள், நான் இங்கே வந்திருக்கின்றேன். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜகாத் என்ற தலைப்பும் கூட எனக்கு முன்னால் ஹஜரத் அவர்கள் சொல்லியதை போன்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அடிக்கடி நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். இருந்தாலும் புதிதாக ஒருவர் வந்து சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இன்னொரு விஷயம், மனிதன் மறதி உள்ளவன். ஆகவே அந்த மறதியை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி ஜகாத்துடைய விஷயங்கள் அடிக்கடி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட சொல்லப்பட்டது நினைவிலிருந்து அகன்று அது செயல்பாட்டுக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற காரணத்தினாலும் நினைவுபடுத்தப்படுவதற்காக வேண்டியும் இந்த நிகழ்ச்சி, இந்த விஷயம் சொல்லப்படுகின்றது. ஹஜரத் அவர்கள் சொல்லிய மாதிரி நீங்கள் கவனத்தில் வைத்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பொதுவாக இஸ்லாம் என்ற இந்த அழகான இனிமையான இந்த மார்க்கம் மனிதனுடைய வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹுத்தாலா அதனை ஏற்பாடு செய்து நமக்கு தந்திருக்கின்றார். அல்லாஹுத்தாலா ஹாலிக், படைத்தவன். மஹ்லூகாத்துகளுக்கு என்ன தேவை என்பதை அவன் மட்டும்தான் தெரிவான், வேறு யாருக்கும் தெரியாது. எனக்கு என்ன தேவை என்பதை என்னை படைத்தவனுக்குத்தான் தெரியும். பொருளாதாரத்திலே எந்த அமைப்பில் நான் செயல்பட வேண்டும் என்பது அவனுக்குத்தான் தெரியும். உடல் ரீதியாக, உடல் உறுப்புகள் ரீதியாக நான் எப்படி செய்ய வேண்டும் என்பதும் அவனுக்குத்தான் தெரியும். கல்வி சம்பந்தப்பட்ட, பாத்தினி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாகவும் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பது அவனுக்குத்தான் தெரியும். ஆகவே என்னுடைய உடல் ரீதியாக, என்னுடைய உடல் சுத்தம் பெறுவதற்காக வேண்டியும், உடல் சம்பந்தப்பட்ட வணக்கங்கள் சரியாக நிறைவேற்றப்படுவதற்காக சில வணக்க முறைகளை அல்லாஹ்வுத்தாலா ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அதேபோன்று என்னுடைய உள்ளம் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சில இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அதே போன்று நான் சம்பாதிக்கக்கூடிய பொருள் அது சுத்தமாக இருக்க வேண்டும், அது அழுக்காக ஆகிவிடக்கூடாது, அதில் பழுது ஏற்பட்டுவிடக்கூடாது, அந்த பொருளிலே தீமைகள் கலந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி சில சட்டங்களை எல்லாம் தளர்த்திருக்கின்றார். நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருள் மிகச் சுத்தமாக ஆக வேண்டும். சுத்தமான அந்த பொருளை சாப்பிட்டு மனிதன் சுத்தமாக ஆக வேண்டும், உள்ளும் புறமுமாக என்பதற்காக வேண்டி ஜகாத் என்ற இந்த விதியை அல்லாஹ்வுத்தாலா கடமையாக்கி இருக்கின்றார். அதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜகாத் கொடுப்பதின் காரணமாக என்னுடைய பொருள் சுத்தமாகின்றது. துணி அழுக்கா போனா அண்ணாண்ட போட்டா சுத்தமாயிடுறது இல்லையா? உடல்ல அழுக்காச்சுன்னா சோப்பு போட்டு குளிச்சா சுத்தமாயிடும். கல்பு அழுக்கா போச்சுன்னா அதுல சோப்பெல்லாம் போட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லித்தருங்க, ஜிலாவுல் குலூப், கல்புகளை சுத்தப்படுத்தக்கூடியது தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஜிக்ர் என்பதால். அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுவது, அவன் சொன்னதை சொல்லுவது, அவன் சொன்ன குர்ஆனை ஓதுவது, இதுதான் ஜிலாவுல் குலூப், கல்புகளை சுத்தப்படுத்துவது. அதே மாதிரி நமக்கு பொருள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இப்ப ஜகாத்தின் மூலமாக பொருளை சுத்தப்படுத்துவது என்று சொன்னால், எந்த பொருளை சுத்தப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வரும். எந்த பொருள் அப்படின்னு கேட்டா, எந்த பொருளை ஹலாலாக சம்பாதித்து வைத்திருக்கின்றோமோ அந்த பொருளை சுத்தப்படுத்துவது. முதல்ல ஹலாலா சம்பாதிச்சிருக்கோம்னா தான் சுத்தம், அப்புறம் என்ன சுத்தப்படுத்துறது? சரி, முதல்ல ஹராமா சம்பாதிச்சா பொருள் பூராமே சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். இந்த ஹராம் ஹலால் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொன்னா நீண்ட விளக்கம் வரும். சொல்லப்பட்டதை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்ற உலமாக்கள் நிறைய சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனிதன் மிகப்பெரிய தவறுகள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில் ஹராம் ஹலால் என்பதையெல்லாம் பார்ப்பது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகின்ற ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே பொருள் சம்பாதிக்கக்கூடிய மனிதன் ஹலால் ஹராம் என்பதெல்லாம் பார்க்க மாட்டான். எப்படியாவது காசு வரணும், அவ்வளவுதான். என்னுடைய தேவைக்கு இந்த இந்த மாசம் எனக்கு தேவை ஒரு 10,000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறது, எந்த வழியிலாவது சம்பாதித்து விட வேண்டும் என்று நினைப்பானே தவிர, இது சரியான வழியா தவறான வழியா என்பதெல்லாம் சிந்திக்க மாட்டான் மனிதன். நிறைய பேர்களிடத்தில் இருக்கின்றது நாம் பார்க்கணும். நீங்க உங்கள பல பேர் வியாபாரிகள் இருப்பீர்கள், விவசாயம் செய்யக்கூடியவர்கள் இருப்பீர்கள், வேறு தொழில் துறையில் இருப்பீர்கள். எல்லா நிலைகளிலும் ஹராம் என்பதை தவிர்க்க வேண்டும், ஹலாலான முறையில பொருள் சம்பாதிக்க வேண்டும். அடிப்படையாக ஹலாலான பொருள் இருந்தால்தான், அந்த பொருளின் மூலமாகத்தான் ஜகாத் கொடுத்தால் அது செல்லுபடியாகும். ஹலாலான பொருளிலும் கூட உதாரணமாக ஹலாலான முறையில், சுத்தமான ஹலாலான முறையில் ஒரு பொருள் சம்பாதித்து 1,00,000 ரூபாய் வச்சிருக்கிறார். இப்ப அவர் 2,500 ரூபாய் ஜகாத் கொடுக்கணும் 1,00,000. ஏன் கொடுக்கணும்? அதான் சுத்தமான பொருள் ஆச்சு, அதுக்கே சுத்தமா இருக்கிறது, அது போய் என்னத்து மறுபடியும் கொடுக்கறது அப்படின்னு கேட்டா, 1,00,000 ரூபாய் உள்ள ஒரு மனிதருக்கு அல்லாஹாலாவுடைய கட்டளை அந்த பொருளின் மீது ஜாரியாகின்றது. என்ன கட்டளை? நீ ஹலாலாக சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய அந்த 1,00,000 ரூபாய்க்கு நான் சொல்லக்கூடிய கட்டளைப்படி நீ ஜகாத்து கொடுக்க வேண்டும். அதிலிருந்து ஒரு பகுதியை பொருளை நீ ஏழை எளியோருக்கு வழங்க வேண்டும் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றார். சொல்லக்கூடிய இந்த கட்டளை வெறுமனே நம்முடைய பொருளை ஜகாத்து, அந்த பொருளை சுத்தப்படுத்துவது, அதை இனிமையாக ஆக்குவது, நல்லதாக ஆக்குவது என்பது மட்டுமல்ல, உலகத்தில் ஏழை எளியவர்கள் எவர்களும் இருக்கக்கூடாது தேவையுடையவர்கள் என்று. அவர்கள் தேவை என்று கேட்பதற்கு முன்னாலேயே நம்முடைய பொருளிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், அவர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். ஆக எல்லா மனிதர்களும் பொருளாதாரத்தினுடைய ஒரு சிக்கலிலிருந்து விடுபடுவதற்காக வேண்டி உள்ள ஒரு அமைப்பை அல்லாஹால ஜகாத்தின் மூலமாக ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். மனிதனாக பார்த்து என்னிடத்தில் பொருள் இருக்கின்றது, பொருளாதாரம் உடையவர்கள் எல்லாம் இப்படி அந்த பொருளை பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு சட்டத்திட்டத்தை ஏற்படுத்தினால் அது பூராவே தோல்வியுற்றதாக ஆகிவிடும், அதில் வெற்றி கிடைக்காது. பாருங்க, அமெரிக்காவில் இன்னைக்கு என்ன பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அமெரிக்காவுடைய கொள்கை என்ன? கேபிட்டலிசம், முதலாளித்துவ கொள்கை. அது பொருள் சம்பாதிக்கக்கூடியவனுக்கு பொருள் உரிமையானது, அவன் விரும்பினால் கொடுக்கலாம், விரும்பாவிட்டால் கொடுக்க வேண்டியதில்லை. இது அமெரிக்காவுடைய திட்டம், கேபிட்டலிசம் என்பதாக சொல்லப்படும். இது இன்னைக்கு தோல்வியுற்றது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா கேட்டால் அங்கே ஏழை எளியவர்களுக்கு இப்படித்தான் கொடுக்க வேண்டும், இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்ற சட்டங்கள் எல்லாம் கிடையாது, கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது, அரசாங்கம் அதை நிர்பந்தப்படுத்துவது கிடையாது. அரசாங்கத்தின் மூலமாக வரி வாங்கப்படுகின்றது என்பது வேறு விஷயம். ஆனால் இருக்கக்கூடிய பொருளிலிருந்து தானமாக தர்மமாக ஒரு மனிதன் கொடுக்க வேண்டும் என்பதற்குரிய வலியுறுத்தல் அந்த நாட்டில் கிடையாது. சரி, இன்னொரு நாடு, அது அதற்கு நேர் எதிரானது. ஒரு மனிதன் சம்பாதிக்கக்கூடிய பொருள் அவனுக்கு உரியது அல்ல, அரசாங்கத்திற்கு உரியது. நான் உழைக்கிறேன், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை செய்வேன், அதுக்கு என்ன பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை பூரா அரசாங்கத்தில் கொடுத்துடணும். இது கம்யூனிசம். பொருள் பொருளுக்கு உழைத்தவனுக்கு உரியதல்ல, அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி கொள்ள வேண்டியது. கம்யூனிசம் போயிடுச்சு. 75 ஆண்டுகளாக இருந்த அந்த கம்யூனிசம் கொள்கை அடியோடு செத்து மடிந்து விட்டது. இப்ப நம்ம பார்க்கணும், இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த சைனாவிலையும் கூட, அதாவது ரஷ்யாவிலையும் கூட பரவலாக இந்த சோசலிச கொள்கை இருக்கின்றது. இது நிலவக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹால ஏற்படுத்தி வைத்து விட்டான். அதை பார்த்து காப்பி எடுத்த சைனா இருக்கின்றது, அதுவும் கம்யூனிசமாக இருந்தது. அந்த கம்யூனிசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வரக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கணும். நான் சமீபத்தில் ஒரு 10-15 நாளைக்கு முன்னால சைனாவுக்கு போயிருந்தேன். போன வாரம் தான் வந்தேன். அங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ அங்க இஸ்லாம் ஆரம்பத்துல நிறைய இருந்தது. எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே ஹஜ்ரத் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமையில மற்ற மூன்று சஹாபாக்களை சேர்த்து நாலு சஹாபாக்களை அனுப்பியதாக அங்க வரலாறு குறிச்சு வச்சிருக்கிறாங்க. ஷென்சன் என்ற ஊர், அந்த ஊர்ல சாது அபி வக்காஸ் அலி அல்லாஹு தாலா, குவான்சன் என்ற ஒரு ஊர், அந்த ஊர்ல சாது அபி வக்காஸ் அலி அல்லாஹு தாலா அவருடைய மஜார் இருக்கு, கபர் இருக்கு, ஜியாரத் செய்தோம். அங்க ஏராளமான அவருடைய சீடர்கள் நிறைய அடக்கப்பட்டிருக்கா, பெரும் நிறைய கபர், நூற்றுக்கணக்கான கபர்கள் இருக்கின்றன. ஒரு அழகான இடத்துல அதை வச்சிருக்கிறாங்க. சாது அபி வக்காஸ் அலி அல்லாஹு தாலா அவர்கள் 1300 வருஷத்துக்கு முன்னால கட்டின ஒரு மசீத் இருக்குது. அவருடைய காலத்திலே கட்டப்பட்ட ஒரு மினராவும் இருக்குது 100 அடி உயரத்துல. இப்ப இந்த மஸ்ஜிதுகள் எல்லாம் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அங்க தப்லீகுக்காக வேண்டி, பிரச்சாரத்திற்காக வேண்டி அந்த ஒரு பிரச்சாரம் செய்து பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை இஸ்லாத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள். அவர் நீண்ட காலம் இருந்திருக்கும், அநேகமா ஒரு 300 வருஷம் 400 வருஷம் இருந்திருக்கு. அதுக்கு பின்னால் அந்த இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போய் கடைசியில் என்னாச்சு கேட்டா, இஸ்லாம் என்பது இல்லாமல் ஆகிவிட்டது. இஸ்லாம் என்பது பேருக்காக வேண்டி 1-2 பேர் இருந்துகிட்டே இருக்கிறார். அதுக்கு பிறகு கம்யூனிசம் வந்த பிறகு யாரும் கடவுளுடைய பெயரை சொல்லவே கூடாது. கடவுள், தெய்வம், ஆண்டவன், அல்லாஹ், ஹுதா, எதுவுமே சொல்லக்கூடாது. யாரும் கடவுள் அப்படியே மறக்கடிக்கப்பட்டு அடுத்த தலைமுறை வரும்பொழுது அந்த பெயரே மங்கி விட்டது, மாறிவிட்டது. மனிதன் அப்படின்னு சொன்னா என்ன, பிறக்கிறான், படிக்க வேணும், சம்பாதிக்க வேணும், சாப்பிட வேணும், தூங்க வேணும், அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணிக்க வேணும், பிள்ளைய பெற்றுக்கணும், அவ்வளவுதான். அப்படி பிள்ளைய பெற்று பெற்ற 135 கோடி மக்கள் இருக்காங்க. இப்ப நம்ம நாடு குறைஞ்சதில்ல, இப்ப 120 இங்க இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் அது பீட் பண்ணிடும். ஆனா சைனா என்ற அந்த நாடு இந்தியாவை விட 2.25 மடங்கு பெருசு நிலப்பரப்புல. சரிப்பா, என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டா, அங்க ஏராளமான மஸ்ஜிதுகள் இருந்தன. ஆனா மஸ்ஜிதுகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போய் சில மஸ்ஜிதுகள் மட்டும் அப்படியே இருந்துகிட்டு இருந்திருக்கு. இப்ப சமீபத்தில் 1998 தான் மஸ்ஜிதுகளை ஓபன் பண்ணி, அதாவது திறந்து வச்சு மஸ்ஜிதிலே தொழுகை நடத்தலாம் அப்படின்னு அரசாங்கத்தின் மூலமாக உத்தரவு கொடுக்கலாம். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, கம்யூனிசம் என்ற அந்த கம்யூனிச கொள்கை இருக்கின்றது, அது வீழ்ந்து விட்டது, செத்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அல்லாஹ் நம்பினாத்தான் முடியும், படைத்தவனை நம்பினால்தான், பெயர் சொன்னால்தான் வாழ முடியும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஜும்மாவும் தொழுதாங்க ஒரு ஊர்ல, ஒரு 18 பேர் மட்டும் அந்த ஜும்மாவில் இருந்தாங்க. தினந்தோறும் 5 நேரம் தொழுகிறாங்க, கேட்டா 5 நேரம் யாரும் வர்றதில்லை அப்படின்னு சொல்லி அந்த இமாம் சொல்றாரு, அரபியை பேசுறாரு, சோ பேசினாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தில் எப்படி இருக்கிறாங்க கேட்டா, தன்னிறைவு பெற்ற நாடாக சைனா இருந்து கொண்டு 135 கோடி மக்கள் அப்படின்னு நம்ம நாடு போல இல்ல, எல்லாருமே தொழில் துறையில் உள்ளவர்களா இருக்கான். ரொம்ப வளமான நாடு, கட்டடங்கள்லாம் நம்ம நாட்டு மாதிரி அல்ல, சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிறத போல, ஹாங்காங்கில் இருக்கிறது போல, பெரும் பெரும் கட்டடங்கள், 25 மாடி, 30 மாடி, 40 மாடி, 50 மாடி, 90 மாடி வரைக்கும் இருக்குது கட்டடங்கள். ஒரு சிட்டி, அது ஒரு நகரம் அப்படின்னு சொன்னால் மெட்ராஸோட பெருசாக இருக்குது. நான் தங்கியிருந்த ஷென்சன் என்ற அந்த நகரம் மெட்ராஸோட பெருசு. ஏராளமான தொழில் துறைகள் அந்த நாட்டிலே இருக்கின்றன, அதனால யாரும் வறுமை கிடையாது. அப்படிப்பட்ட செழிப்பான நாடு, கடவுள், தெய்வம், அல்லாஹ், ஆண்டவன் அப்படிங்கிறதும் சுத்தம் வறந்துட்டாங்க. இப்ப என்னாச்சுன்னு கேட்டா, அல்லாஹுவை நினைத்தால் தான், படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை நினைத்தால் தான், சொன்னால் தான், செயல்பட்டால் தான் வாழ முடியும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இப்ப அதனால மஸ்ஜிதா ஓபன் பண்ண சொல்லிட்டா 10 வருஷம் தான் ஆச்சு. கிட்டத்தட்ட 30,000 மஸ்ஜித் இருக்கிறதாக கணக்கு சொல்லுகின்றார்கள். அங்கே 8 கோடி முஸ்லிம்கள் இருப்பதாக சொல்லுகின்றார்கள். அவர்கள் முஸ்லிம்கள் அவங்களுக்கே தெரியாது. ஒருவருக்கு, ஒரு முஸ்லிமான மனிதருக்கு பேரும் சைனா பேரு தான் இருக்கும், சாயிங் சுயின் சாயிங் இருக்கும் அது பேரு. ஆனா அவருக்கு தன்னை முஸ்லீம்னே தெரியாது. சலாம் சொன்னா ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். பதில் சொல்ல தெரியாது அவங்களுக்கு, சலாம் சொல்ல தெரியாது நம்ம, சலாம் சொன்னா பதில் சொல்லவும் தெரியாது. எதுக்கு சொல்றேன்னா, பொருளாதாரம் என்பது அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாடு எப்படி இருக்கின்றதோ, கட்டளை எப்படி இருக்கின்றோ, அந்த முறைப்படிக்கு நடந்தால்தான் பொருளாதாரத்தினுடைய அந்த வளர்ச்சியும் அதன் மூலமாக பெறப்படக்கூடிய பலன்களும் மக்களை அடைந்து மக்கள் சுபீட்சமாக வாழக்கூடிய சூழ்நிலை. மக்கள்லாம் இருக்கிறாங்க, சுபீட்சமா இருக்கிறாங்க, ஆனா ஒரு விதமான விருட்சி அங்கே இருக்கின்றது, வஷத் என்பதாக சொல்லப்படும். அது இருக்கு, அதை நீக்குவதற்கு ஒரே மறந்து படைத்தவனை நம்ப வேண்டும், மதப்படி நடக்க வேண்டும், மார்க்கப்படி நடக்க வேண்டும் என்று. நான் இன்னொரு பெரிய அதிசயம் என்னன்னு கேட்ட, சைனாவில் முஸ்லிம்களுக்கு உரிய மஸ்ஜிதுகள் சில இருக்கின்றன. மதராஸ் போல ஒரு ஊர், இது என்ன, மேலப்பாளையத்தை போல ஒரு ஊர் அப்படின்னு சொன்னா எங்கேயாவது ஒரு ஒரு மஸ்ஜித் இருக்கு இந்த ஊர்ல, அவ்வளவுதான். அது இருக்கிறதே பெரிய அதிசயம். ஏன்னா கேட்டா, நான் தொழுது ஜும்மா தொழுத அந்த மஸ்ஜிதுல ரெண்டு பேர் தமிழ்நாட்டுக்காரங்க தூரத்திலிருந்து வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க 40 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து இங்க தொலை வந்திருக்கிறோம், ஜும்மா தொலை வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா 40 கிலோமீட்டருடைய சுற்றளவில் வேற மசிதே கிடையாது, இந்த ஒரு மசித் தான் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த அப்படி இருந்தாலும் கூட அல்லாஹால அந்த மஸ்ஜிதுக்கு ஒரு மரியாதை தந்திருக்குன்னா பாருங்க. நாங்க ஒரு சுமாரா எல்லா நாட்டினுடைய எல்லா பகுதியும் சுத்தி பார்க்கல, ஒரு குறிப்பிட்ட அளவு சுத்தி பார்த்தோம். ஒரு 1500 கிலோமீட்டருடைய சுற்றளவுக்கு போயிட்டு வந்தோம். எந்த அளவுல ஒரு கிறிஸ்தவ கோயிலும் கூட கிடையாது, ஒரு ஹிந்து கோயிலும் கிடையாது. என்ன சொல்ல போனா, சீனர்கள் இங்க சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போனவங்க பார்த்திருப்பீங்க, நிறைய சீன கோயில் இருக்கும், தெரு தெருவுக்கு இருக்குது. ஆனா அங்க ஒரே ஒரு கோயில் மட்டும்தான் பார்த்தேன். 1500 மைலுடைய சுற்றுலாவில ஒரே ஒரு சீன கோயில் மட்டும்தான் பார்த்தேன். அது கூட ரொம்ப பிரமாதமாக இல்லை. ஆனா அல்லாஹ் தாலாவுடைய கிருபை என்னன்னு கேட்டா, மசிதிகள் நிறைய இருக்கு. 30,000 மசித் அந்த நாட்டிலே இருக்கு. அதே மாதிரி 8 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய கணக்குப்படி நான் கணித்த அந்த முறைப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னொரு 20-30 வருஷத்துல பூராமே முஸ்லீம் ஆயிடும். என்ன சொல்ல போனா, கணக்கு சொல்லுகின்றார்கள், அதாவது ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன சொன்னால், சீனத்தில் இருக்கக்கூடிய சைனாவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் முஸ்லீம்களாகிவிட்டால் உலகம் எல்லாம் முஸ்லீம் ஆயிடும், உலகம் போற முஸ்லீம் ஆயிடும். ஏன்னா இன்னைக்கு பயப்படுறது அமெரிக்கா பயப்படுறது ரெண்டு நாட்டுக்கு தான், ஒன்னு சீனாவுக்கு பயப்படுறோம், இன்னொன்னு ஈரானுக்கு பயப்படுறோம், வேற யாருக்கு பயப்படுறது கிடையாது. எல்லாத்துக்கும் செட்டாம்பிள்ளையா இருக்கக்கூடிய அங்க போய் தோட்ட கையை வைக்க மாட்டேன். ஏராளமான தொழில் வளங்கள் அங்கே இருக்கின்றன. சரி, பொருளாதாரத்திலே அல்லாஹ் என்ன சட்டத்தை சொல்லி இருக்கின்றன, அந்த சட்டம் தான் மனித வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இந்த நாடுகளை சுற்றி பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு தெரிய வருகின்றது அப்படிங்கிறதுக்காக இந்த விளக்கத்தை நான் சொல்றேன். அல்லாஹ் தாலா ஜகாத் என்பது, ஜகாத்தினால என்ன அர்த்தம், ரெண்டு அர்த்தம் சொல்லப்படும். ஜகாத்தினா சுத்தப்படுத்துதல், நாம் கொடுக்கக்கூடிய முதல்ல சொன்னபடி 1 லட்சம் ரூபாய் சொன்னா அதுக்கு 2,700 ரூபாய் கொடுத்துருன்னு சொன்னா மீதி இருக்கக்கூடிய பொருள்லாம் சுத்தமாயிடும். பொருள் மட்டும் சுத்தமல்ல, யார் கொடுக்கின்றாரோ அவரையும் அது சுத்தப்படுத்தும். அந்த ஆயத்துல நான் முதலாவது வாசித்த அந்த ஆயத்துல, ஹுல் மின் அம்வாலிஹிம் சதகா, நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருள்களில் இருந்து தர்மமாக நீர் பொருளை எடுப்பீராக, அதாவது ஜகாத்துடைய விஷயத்தை நிறைவேற்றுவீராக, ஜகாத் அவர்களிடம் பெறுவீராக என்பதாக இருக்கும். சிலருக்கு நீண்ட கருத்துக்கள்லாம் விளக்கங்கள்லாம் இருக்கு. அது அவர்களை சுத்தப்படுத்துமே, அது அவர்களை பரிசுத்தப்படுத்துமே, அந்த நிலையிலே நீ அவர்களுக்கு பொருளை எடுத்துக் கொள்வீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இங்க ஜகாத் கொடுப்பதின் காரணமாக 2 விதமான பலன்கள் ஏற்படுவதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஒன்று தத்ஹீர், இன்னொன்று தஸ்கியா என்பதாக சொல்லுகின்றான். தத்ஹீர் என்று சொன்னால் பரிசுத்தம் என்று சொல்லுவோம், அது வெளிப்படையான சுத்தத்தை குறிப்பதாக ஞானவான்கள் சொல்லுவார்கள். தஸ்கியா என்பது மனம் சம்பந்தப்பட்ட சுத்தத்துக்கு சொல்லப்படும். ஆக உள்ளும் புறமுமாக, சுருக்கமாக உள்ளும் புறமுமாக, வெளித்தோற்றத்திலும் அந்தரங்கத்தில், லாஹிர் பாத்தின், இரண்டு நிலைகளிலும் மனிதனை சுத்தமாக்குவது ஜகாத் என்பதை அல்லாஹ் தஆலா அங்கே குறிப்பிடுகின்றான். சரி, அதுக்கு அடுத்த விஷயங்கள் வேறு. சரி, இப்ப ஜகாத் அப்படிங்கிறது சட்டத்துக்கு வரும். ஜகாத்துடைய ஃபசாயில், அதனுடைய சிறப்புகள் நிறைய ஏராளமாக இருக்கின்றன. ஆனா ஒரு மனிதர் ஃபசாயில்களை, சிறப்புகளை பெற வேண்டும் என்று சொன்னால் மசாயல்களை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். மசாயல்கள் தெரியாமல், மசாயல்களை கடைபிடிக்காமல் ஃபசாயில் என்பது கிடைக்காது. இப்ப தொழுகைக்கு சிறப்புகள் இருக்கின்றன, 2 ரக்அத் தொழுதா என்ன சிறப்புகள் அப்படின்னு இருக்குது. மகரிப் தொழுதா 3 ரக்அத் தொழுதா என்ன சிறப்புகள் இருக்கு. எப்ப அந்த சிறப்புகள் கிடைக்கும், அந்த தொழுகைக்கு என்ன சட்டங்கள் இருக்கின்றனவோ, ஃபர்ல் எது, வாஜிப் எது, சுன்னத் எது, முஸ்தஹப் எது, மக்ரூஹ் எது, ஹராம் எது என்பதெல்லாம் தெரிந்த தொழுதால் தான் அந்த சிறப்புகள் கிடைக்கும். இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒண்ணுமே தெரியல, அவர் உழுந்து எந்திரிச்சுட்டு போயிடுறாரு, ஃபசாயில் கிடைக்காது. அதே மாதிரி ஜகாத்துக்கு ஃபசாயில் கிடைக்க வேண்டும், சிறப்புகள் கிடைக்க வேண்டும், அதற்குரிய பலாபலன்கள் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மசாயல்களை, சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும். சரி, ஜகாத் என்பது அசல் நம்ம சாதாரணமாக வழங்கக்கூடியது கேட்டால் 2.5%, 102 ரூபாய் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்ப 100 ரூபாய் இருந்தாலும் ஜகாத்தெல்லாம் கடமை இல்லை, அந்த காலத்தில் 50 ரூபாய் இருந்தாலும் ஜகாத் கடமை இருந்துச்சு. ஏன்னா 50 ரூபாய்க்கு என்ன வேல்யூஷன் சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரம் சம்பந்தமாக குறைந்த அளவு நிஷாப் என்பது எதற்கு இருக்க வேண்டும், அது 50 ரூபாயிலே கிடைச்சிச்சு. அந்த காலத்தில் பேணுதலுக்காக உலமாக்கள் அந்த காலத்தில் அதுக்கு போனவங்களாம் அந்த காலத்தில் சொல்லி வச்சுனா 52 தோலா வெள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 52 தோலான்னா 52,000 ரூபான்னு அர்த்தம். 52,500 ரூபாய் இருந்தாலும் ஜகாத் வாஜிப் ஆயிடும். அப்படி இருந்த காலம் ஒன்று இருந்துச்சு. இப்ப அந்த 52 தோலா வெள்ளி என்ன கணக்கு வருது அப்படின்னு போட்டா கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் வரும். சரியாவது இப்ப நிறைய சொல்லியிருப்பாங்க, இன்ஷால்லா அதை நம்மளும் சொல்லுவாங்க சில விஷயங்கள். ஜகாத் என்பது மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்றாக, யார் கொடுக்கின்றாரோ அவருக்கும் யார் பெறுகின்றாரோ அவர்களுக்கும், கொடுப்பவருக்கு மட்டுமல்ல பெறுபவருக்கு மட்டுமல்ல கொடுப்பவருக்கும் லாபம். அது கொடுப்பவருக்கும் அருமையான லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு திட்டம் அது. இங்க ஜகாத் என்பதற்கு முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவது தங்கம் வெள்ளி இரண்டு பொருள்களை குறிப்பிடுகின்றார்கள். அந்த காலத்தில் ரெண்டுதான் பொருளாக இருந்தது, தங்க காசு வெள்ளி காசு, தீனார் திருகம் என்பதாக. தீனார்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 மிஸ்கால் ஜகாத்துடைய அளவை சொல்லி காட்டுகின்றார்கள். அதெல்லாம் கணக்கு போட்டு இப்ப சொல்லிட்டு இருப்பதற்குள்ள நேரம் இல்லை. சுருக்கமாக அந்த 20 மிஸ்கால் என்பது இப்பொழுதைய கால அளவுப்படி 87.5 கிராம் தங்கம். 87.5 கிராம் தங்கம் இருந்தால் அந்த தங்கத்திலிருந்து ஜகாத்து வாஜிபாச்சு, 41 கொடுக்கணும், 2.5% கொடுக்கும். 87.5 கிராம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 11 சவரன், 11 பவுன். 88 இருந்தா 11, 87 ஒரு 1.5 கிராம் கம்மியாகுது அவ்வளவு. அதுல இருந்து அந்த அளவு, இதுக்கு பேர் நிசாப் என்றுதான் சொல்லப்படும், அது ஞாபகம் வச்சுங்க. நிசாப் அப்படிங்கிறது அடிக்கடி வரும் வார்த்தையில, நிசாப்ங்கிறது அந்த குறைந்த பட்சம் மினிமம் அப்படின்னு சொல்லுமா இல்லையா, அந்த அளவு 87.5 கிராம். 87.5 கிராம் இருந்தால் ஜகாத் கொடுக்க வேணும். 87 இருந்துச்சு கொடுக்க வேண்டியதில்லை, 1.5 கிராம் தானே குறைஞ்சு ஏன் கொடுக்க வேண்டியது இல்லைங்கிறீங்க, அது கொடுத்தா பேணுதல் ரொம்ப நல்லது. சரி 80 கிராம் இருந்துச்சு கொடுக்க வேண்டியது, 80 இருந்துச்சு கொடுக்க வேண்டியது, 85 இருந்துச்சு கொடுக்க வேண்டியது இல்லை. ஒருத்தர் கொடுத்தாரு, கொடுத்தா செல்லுபடியாகும், செல்லுபடியாகும் என்பது மட்டுமல்ல ரொம்ப பெரிய பலன்களும் கிடைக்கும். கடமை இல்லாத நேரத்திலே இவர் கொடுக்கின்றார் என்ற பெயர் அல்லாத இடத்துல ஏற்படும், ரொம்ப மதிப்பும் மரியாதையும் உண்டு அதுக்கு. சரி மினிமம் 87.5 கிராம், அதற்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கணக்கு போட்டு கொடுக்கணும். 100 கிராம் இருந்துச்சு எவ்வளவு கொடுப்பீங்க, 87.5 கழிச்சுக்கிட்டு ஒருத்தர் கேட்டார் அப்படி, 100 கிராம் தங்கம் இருந்துச்சு 87.5 கழிச்சுட்டு மீதி கொடுக்கணுமான்னு கேட்டார். மீதிக்கெல்லாம் இல்ல, டோட்டலா மொத்தத்துக்கு சேர்த்து கொடுக்கணும். 100 கிராம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 2.5 கிராம் கொடுக்கணும், 100 சவரன் இருந்துச்சுன்னா 2.5 சவரன் கொடுக்கணும். எத்தனையோ பேர் இருக்காங்க 100 சவரன் நகை வச்சுட்டு இருக்கணும், ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அதனால் தங்கத்துல மினிமம் அளவு அப்படி சாப் என்பது 87.5 கிராம். தங்கம் மட்டும் இருந்துச்சுன்னா தான் இந்த சட்டம், மற்ற பொருள்லாம் சேர்ந்துருச்சுன்னா அதுக்கு தனி சட்டம் இருக்குது. சரி அடுத்தது வெள்ளி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 200 திருகங்கள் என்பதாக கணக்கிட்டார்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஹதீஸ்ல. அந்த 200 திருகம் வெள்ளி என்பது இந்த காலத்தினுடைய அளவுப்படி 612.5 கிராம் என்பதாக உலமாக்கள் தீர்ப்பளித்திருக்கின்றார்கள். 612.5 கிராம் வெள்ளியாக ஒரு மனிதர்கள் பொருள் இருந்தால், 612.5 கிராம் இருந்தால் அவரை ஜகாத் கொடுக்க வேண்டும். சரி இப்ப அப்படிலாம் வந்து தங்கத்தை மட்டும் கணக்கு போடலாம், வெள்ளியை வச்சுக்கிட்டு யார் கணக்கு போட்டிருக்க, அவ்வளவு பெரிய தொகையெல்லாம் இருக்க அளவுலாம் இருக்கிறது இல்லை. ஆனா பணம் காசுகள் நம்ம இடத்துல இருக்கின்றன, செலாவணி நோட்டுகள், இது வெள்ளியை வைத்துத்தான் கணக்கு போட வேண்டுமே தவிர தங்கத்தை வைத்து கணக்கு போடக்கூடாது. இப்ப இருக்கக்கூடிய சிலர் தங்கத்தை வைத்து கணக்கு போட்டு 87.5 கிராம் அதாவது கிட்டத்தட்ட 11 சவரன் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சவரன் எவ்வளவு ஆகுது, 8,000 ரூபாய் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 70-80,000 ரூபாய் இருந்தா தான் ஜகாத் கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வருவாங்க, அப்படி கிடையாது. உலமாக்களுடைய ஒட்டுமொத்தமான தீர்ப்பு, யாராவது சிலர் தனிப்பட்ட முறையில் அவர் நான் ஆய்வு செய்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு நான் குர்ஆன் ஹதீஸ்ல ஆய்வு செய்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய அறிவுப்படி சொல்லுகின்றார், அதெல்லாம் நம்மால் எடுத்துக்கொள்ளப்படக்கூடியது அல்ல, அது சட்டத்திற்குரியது அல்ல, அவருடைய இஷ்டத்துக்கு சொல்றாருன்னு அர்த்தம், இஷ்டத்துக்கு சொல்றாரு, அது வந்து சட்டமாக ஆக்கப்பட மாட்டார். அவரை பின்பற்றக்கூடிய யாராவது சிலர் அதை செய்து கொண்டிருப்பார்கள், ஏன்னா கியாமத்தினால அவன் பதில் சொல்லிக்கிட்டு நமக்கு அதை பத்தி அக்கறை இல்லை. நமக்கு என்ன சட்டம் அப்படின்னு கேட்டா வெள்ளி தான் நமக்கு சட்டம். 612.5 கிராம் என்ன விலை பெறுமோ அந்த தொகை ஒரு மனிதரிடத்தில் இருந்தால் அவர் மீது ஜகாத் வாஜிப். 1 கிலோ வெள்ளி எவ்வளவுங்க, நீங்க படிச்சவங்க சொல்லுங்களேன், பேப்பர் பார்த்தவங்க எல்லாம் பார்க்கணும், ஜகாத் 101 கிலோ வெள்ளி 20,000 ஒரு கிலோ வெள்ளி, ஆமா 1 கிலோ வெள்ளி 20,000 ரூபாய் இன்னைக்கு அப்படின்னு சொன்னா 612 எவ்வளவு ஆச்சு, 612 கிராம் சொன்னா 12,500 ரூபாய் ஆச்சு, 12,500 ரூபாய், 12,500 ரூபாய் இருந்தா ஜகாத் வாஜிபாகும். சரி, இந்த 12,500 ரூபாய் ஒரு மனிதர்கிட்ட இருந்தால் ஜகாத் வாஜிப் அப்படிங்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்கின்றது, ஒரு ஷர்த், ஒரு நிபந்தனை இருக்கின்றது. என்னன்னு கேட்டா, இதுவரைக்கும் எனக்கு ஜகாத் கடமையானதே கிடையாது. இப்பதான் இந்த ஷாபான் மாசம் ஒரு 20, 22 இன்னைக்குதான் எனக்கு பணம் வந்திருக்கு. இதுவரைக்கும் இதுக்கு முன்னால் நான் ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என் இடத்துல பொருளாதாரம் வந்ததே கிடையாது, சேர்ந்ததே கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கு. என்ன 12,000 ரூபாய் இருக்கு வச்சு, 12,000 ரூபாய், 15,000 ரூபாய், 20,000 ரூபாய் இருக்குது ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிஷாப் என் இடத்தில் இருக்கின்றது என்று சொன்னால், நான் இப்ப உடனே ஜகாத் கொடுக்கணுமான்னு கேட்டா கிடையாது. இந்த பணம் ஒரு ஆண்டு கழிய வேண்டும். ஒரு வருஷம் கழிஞ்ச பின்னால அடுத்த வருஷம் இதே ஷாபான் மாதத்தில் இதே தேதி இதே பிறை அன்னைக்கு, ஏன்னா இந்த ஜகாத் கொடுக்கக்கூடிய கணக்கு வந்து லூனார் சிஸ்டம், அதாவது சந்திர கணக்கை நாம் கணக்காக வைக்க வேண்டுமே தவிர சூரிய கணக்கல்ல. ஜனவரி பிப்ரவரி அப்படிங்கிற அந்த மாத கணக்கு வைக்கக்கூடாது. மொஹர்ரம் சஃபர் என்று சொல்லப்படக்கூடிய பிறை கணக்கை வைத்து தான் ஜகாத் நிர்ணயம் செய்யப்படும். எப்படி தொழுகைக்கும் நோன்புக்கும், நோன்புக்கும் ஹஜ்ஜுக்கெல்லாம் இருக்குது, அது மாதிரி சரி. அதே மாதிரி ஜகாத்து அடுத்த வருஷம் இந்த 20,000 ரூபாய் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, அடுத்த வருஷம் வரும்பொழுது இதே 20,000 ரூபாய் என்னிடத்தில் இருந்தால் ஜகாத்து அந்த நேரத்தில் எனக்கு வாஜிபாகும். ஆனா அதுக்கு பின்னால எனக்கு பொருள் வருது போகுது, வருது போகுது. ஆனா ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி இதே தேதியில நான் கணக்கிடும் பொழுது ஜகாத்துக்கு அந்த நிசாபும் அதுக்கு மேல இருந்துகிட்டு இருக்கா, ஜகாத் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பின்னால வரக்கூடிய பொருள்களுக்கு எல்லாம் ஒரு வருஷம் கழியணும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. பொருளாதார விஷயத்தில் இந்த வெள்ளியை அசலாக வைத்து நிர்ணயம் செய்யப்பட்டு அந்த தொகை என்ன வருகின்றது, அந்த அளவுக்கு காசு இருக்க வேண்டும். இதே மாதிரி தான் வியாபார பொருள்களுக்கு. ஒருத்தர் வியாபாரம் செய்யறார், மளிகை கடை வச்சிருக்காரு, ஜவுளி கடை வச்சிருக்காரு, மற்ற ஏதாச்சும் ஒரு கடை வச்சிருக்காரு, கடையில் இருக்கக்கூடிய சரக்குகள் 12,000 ரூபாய் பெருமானதாக இருக்கின்றது என்று சொன்னால் ஜகாத் வாஜிப். அவருக்கு கடையில் இருக்கக்கூடிய சரக்குகள் மட்டும், தளவாட சாமான்கள் அதில் சேர்க்கப்பட மாட்டார். மேஜை நாக்காளி அந்த பீரோ அது இதெல்லாம் இருக்கு, ஃபேன் போட்டிருக்காரு, ஏசி போட்டிருக்காரு, ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்காரு, இருக்கிறது இருக்கு, அதெல்லாமே சாமான, தளவாட சாமான்கள் நிறைய இருக்கு. அவர்கிட்ட கடையில் இருக்கக்கூடிய சரக்குகள் 12,500 ரூபாய் அல்லது 15,000 ரூபாய், 20,000 ரூபாய் சரக்கு இருக்குது. தளவாட சாமான்கள் 2 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு ஜகாத் கொடுக்க வேண்டியது, ஏன்னா அது தளவாட சாமான், இந்த பொருள் வைப்பதற்காக வேண்டிய உள்ள பொருள்கள், சாமான்கள், அதுக்கு ஜகாத் கிடையாது. இருக்கக்கூடிய அந்த சரக்குகள் இருக்கு பாருங்க, அதுக்கு மட்டும் கொடுக்க வேண்டும். அதுவும் கூட ஒவ்வொரு வருஷமும் நாம் கணக்கு போட்டு இருக்கக்கூடிய பொருள்கள் எவ்வளவு இருக்கின்றன என்பதை ஸ்டாக் எடுத்து துல்லியமாக கொடுக்க வேண்டுமே தவிர நிதானமாக கொடுக்கக்கூடாது. நிறைய கடைகள் என்ன பண்ணாங்க, ஸ்டாக் ஏப்ரல் மாசம் 1st மார்ச் லாஸ்ட் ஆன உடனே ஸ்டாக் எடுக்கிறாங்க கடைகள்ல. அதுக்கு அலுப்புப்படுறதே இல்லை, ஏன்னா அவன்கிட்ட கணக்கு கொடுக்கணும், சேல் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கறதுக்காக கணக்கு எடுக்கிறாங்க. ஜக்காத்துடைய நேரம் வரும்போது கணக்கு எடுக்கிறதே கிடையாது. கணக்கு எடுக்காம என்ன பண்றாங்க, ஸ்டாக் எடுக்காம என்ன பண்றாங்க, தோராயமாக இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஆனா அந்த தோராயத்துல உதாரணமா ஒரு அந்த கடை வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம கடையில இருக்கக்கூடிய இந்த சரக்கு அப்படி ஒரு பார்ப்பா பாக்குற பார்த்தா இது ஒரு 10 லட்சம் ரூபாய் சரக்கு இருக்கும் அப்படின்னு தெரியுது அவருக்கு. அப்படின்னு சொன்னா 10 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று கணிக்கக்கூடிய நேரத்துல கணக்கே போடல, எடுத்து ஒரு நாள் லிஸ்ட் போடல, 10 லட்சம் ரூபாய் இருக்கும் நினைக்கிறாரு. ஆனா இவர் அதை அப்படியே கொடுக்கணும், கணக்கு போட முடியாது என்று இருந்தா 11 லட்சம் ரூபாய்க்கு ஜகாத் கொடுக்கணும். 1 லட்சம் ரூபாய் கூடுதலா சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த பேணுதல் அப்படிங்கிறது வந்துடும். அது குறைஞ்ச அளவுக்கு ஒரு 10,000 ரூபாய், 20,000 ரூபாய் சேர்த்துக் கொள்ள வேண்டியது இல்லைங்க, அவ்வளவுதான், கரெக்டா 10 லட்சம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வச்சுங்க, அப்பவும் கூட தப்பு வந்துடக்கூடிய. ஆக அத ஜகாத் கொடுப்பதில் தவறு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் பேணுதலாக கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கான இது விளக்கம் சொல்றோம். மக்கள் இதை எழுதி வைத்திருக்கின்றார்கள். சரி, இப்ப ஜகாத் அதே மாதிரி பொருள் கடை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த கணக்குகளை எடுக்க வேண்டும். சரி, ஒருவர் ஒரு கடை வச்சிருக்கிறார், ரெண்டு பேர் சேர்ந்து கடை வச்சிருக்கிறாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து கடை வச்சிருக்காங்க, ஆறுக்கு ஒரு 10 லட்சம், 10 லட்சம் ரூபாய் போட்டு கடை வச்சிருக்காரு. இப்ப சொன்ன முறைப்படிக்கு தளவாட சாதனங்கள் எல்லாம் கழித்து விட்டு எவ்வளவு சரக்குன்றதோ அந்த சரக்குக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டும். ஜகாத்து இவர் ரெண்டு பேர் சமமாக பொருள் போட்டு இருக்கின்ற காரணத்தினால், சமமாக லாப நஷ்டத்தை அவர்கள் பங்கிட்டு எழுதி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த ரெண்டு பேரும் தனித்தனியாக ஜகாத்து கொடுக்கணும். இவர் பாதி காசுக்கு அவர் பாதி காசு கொடுக்கணும். எவ்வளவு போட்டிருக்காங்களோ அங்க கடையில சரக்கு எவ்வளவு இருக்கோ அந்த கடை அந்த சரக்குல 20 லட்சம் ரூபா போட்டு கடை வச்சிருக்காங்க. சரக்கு இருக்கிறது ஒரு 10-15 லட்சம் ரூபாய்க்கு இருக்கணும்னு சொன்னா 15 ரூபா இவர் 7 ரூபா ஒரு 7 ஜகாத்து கொடுக்கணும். ரெண்டு பேரும் தான் ஜகாத்து கொடுக்கணும். இல்ல இல்ல கடை அவர் தான் பாத்துக்கிறார், நான் சும்மா தான் எப்ப ஒரு நாளைக்கு போயிட்டு வருவேன், அதனால எனக்கு அதுல வேலை இல்லை, ஜகாத்துல அவர் தான் பாத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ரெண்டு பேர் தான் ஜகாத்துக்கு பொறுப்பாளிகள். இது மாதிரி 3 பேர் இருக்காங்க, 4 பேர் ஷேரர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பங்குபடி ஜகாத்து கொடுக்கணும். நீண்ட விளக்கங்கள் இருக்க பல மக்கள் இங்க நிறைய இருக்கிறாங்க. சந்தேகம் இந்த விஷயத்துல சந்தேகம் வரக்கூடிய நேரத்தில் கேட்டு அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பங்கு மார்க்கெட்ல சேர்ந்து பங்கு மார்க்கெட் கூடுமா கூடாதா அப்படிங்கிறது அது வேற விஷயம். பங்கு மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் இருக்கு, அதுல சேரலாமா சேரக்கூடாதா அப்படிங்கிறதுல பெரும்பாலும் சேரக்கூடாது, ஹராமான விஷயங்கள் நிறைய நடைபெறுகின்றன அப்படிங்கிறது விஷயம் வேற. ஆனா ஒருத்தர் அப்படி சேர்ந்திருக்காரு, பொருள் அந்த பொருள் அதுல போட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த பொருளுக்கு ஜகாத் கொடுக்கணும். அது வளமாக்கத்தில் கேட்டு எவ்வளவு பொருள் இருக்கின்றது, எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆக சக்காத்து என்பது தங்கம் வெள்ளி இந்த பொருளாதாரம் அதே போன்று வியாபார சரக்குகள் இவைகளுக்கெல்லாம் ஒரு சட்டம். அந்த சட்டம் 40 1/2% ஜகாத்து கொடுக்கப்பட வேண்டும். இன்னொரு வகை இருக்குது, நிலங்கள் இருக்கின்றன பயிர் செய்யக்கூடிய நிலங்கள், அது நெல் விளைஞ்சாலும் சரி தேங்காய் விளைஞ்சாலும் சரி மாங்காய் விளைஞ்சாலும் சரி தோட்டமாக இருந்தாலும் சரி வயலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதுல அந்த நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சக்கூடிய சூழ்நிலை, இப்ப விவசாய நெல் போட்டிருக்கிறீங்க விவசாயம் நிலமாக இருக்குது என்று வைத்துக் கொண்டால் தண்ணீர் தானாக பாயக்கூடிய பாசனத்தின் வழியாக வாய்க்காலின் வழியாக தானாக அந்த நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ந்து அந்த தண்ணீரின் மூலமாக அது விளையக்கூடிய விளைவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால் சிரமம் இல்லாமல், சிரமம் இருக்கலாம் செலவில்லாமல், சிரமமும் கம்மி செலவும் இல்லாமல் தண்ணீர் பாசன வசதி உள்ள நிலங்களாக இருந்தால் அதுக்கு 1/10 கொடுக்கணும். 100 மூட்டை நெல் விளைஞ்சிச்சு 10 மூட்டை கொடுக்கணும். இப்ப இங்க 2% எல்லாம் அங்க போயிடும் அப்படி இல்லை, 10% கொடுக்கணும். சரி, அந்த நிலத்துக்கு தண்ணீர் பாய்ச்சக்கூடிய சூழ்நிலை வந்து பொருளாதாரத்தின் மூலமாக உழைப்பின் மூலமாக சிரமத்தின் மூலமாக ஏற்படக்கூடியதாக இருந்தால் அல்லது தண்ணீர் வருவதற்காகவே அரசாங்கத்திற்கு வரி கட்டுகின்றார் அல்லது வேறு விதமான செலவுகள் இருக்கின்றன, செலவுகளின் மூலமாகவோ சிரமத்தின் மூலமாகவோ தண்ணீர் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அப்பொழுது 20/1 கொடுக்கணும். 100 மூட்டை விளைஞ்சுன்னா 5 மூட்டை கொடுக்கணும். இது ஒரு செக்ஷன், 2வது செக்ஷன். அப்ப 10/1, 5/1 அப்படின்னு இருக்குது. இது 40/1, 20/1, 10/1. இன்னொன்று இருக்குது, அது புதையல். அதாவது ஒரு இடத்துல ஒருவருக்கு புதையல் கிடைக்கின்றது என்று இருந்தால் புதையல் கிடைச்சதுன்னு வச்சுங்க, இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் இஸ்லாமிய நாடாக இருந்தால் ஒரு மனிதர் இப்ப நான் ஒரு இடத்துல குடியிருக்கிறேன் அல்லது ஒரு இடத்துல தோன்றேன், என்னுடைய வயலோ என்னுடைய வீடோ என்னுடைய நிலமோ ஒரு இடத்துல அதை குழி பறிக்க அந்த இடத்துல பறிக்கும் போது ஒரு பெரிய புதையல் கிடைக்குதுன்னு வச்சுங்க, அந்த புதையல் ஏராளமான பொருள் உடையதாக இருக்கின்றது, தங்கம் வெள்ளி வைரம் வைடூரி ஏதாச்சும் ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுங்க. இப்ப இந்தியா சட்டப்படி, இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் பெரும்பாலான நாடுகளின் சட்டப்படி பூமிக்குள்ளே கிடைக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் அரசாங்கத்திற்கு சொந்தம் அப்படிங்கிறதா சட்டம். இந்த நாட்டிலே அப்படித்தான், இந்த நாட்டில் அந்த பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள்கள் மட்டுமல்ல நம்ம குடியிருக்க வீடு கூட அரசாங்கத்தான் சொந்தம். நம்ம இரவலாக இருக்க கொண்டிருக்கோம், பேர் நம்ம பேர்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கும், பத்தனா இன்னாருடைய வீடு இன்னாருடைய மகன் இன்னாருடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வீடு யாருக்கு சொந்தம்? அரசாங்கத்திற்கு தான் சொந்தம். இஸ்லாத்துல அப்படி சட்டம் கிடையாது, யார் குடியிருக்கின்றாரோ அவருக்கு சொந்தம், யாருடைய நிலமாக இருக்கின்றதோ அவருக்கு நிலத்துக்குள்ளே இருப்பதும் சொந்தம், நிலத்துக்கு மேலே இருப்பதும் அவருக்கு தான் சொந்தம் இஸ்லாமிய சட்டம். அதான் நியாயமானதும் கூட. அப்ப அவர் தோண்டி எடுக்கிறார், நிறைய பொருள் வருது, இந்த பொருளுக்கு ஜகாத் கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? சுமுஸ் 1/5 கொடுக்கணும், 20% மற்ற உலோகங்கள், ஈயம் இது போன்ற உலோகங்கள், இரும்பு தாதுகள் இதெல்லாம் தோண்டி எடுக்கணும். ஒருத்தருக்கு அது சொந்தமா இருக்குன்னு வச்சுங்க, ஒரு நிலம், அந்த நிலத்துல ஏராளமான பொருள்கள் கிடைக்குது, அதாவது இரும்பு பொருள்கள் கிடைக்குது, இரும்பனுடைய அடிப்படையான அந்த இதுகள், அதே மாதிரி தங்கம் வெள்ளி அல்லது வேற ஏதாவது பொருள் கிடைக்கிறது. இது மாதிரி இந்த மகாதீன் என்பதாக சொல்லப்படும், அதாவது கனிம வளங்கள் நிறைந்த பூமியாக இருந்தால் கனிம வளங்களில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த கனிம பொருள்களுக்கும் 1/5 ஜகாத் கொடுக்க வேண்டும். 20% கொடுக்கணும். இன்னொரு 20% இருக்குது, அஞ்சில் ஒன்று கொடுக்கறது. அது போர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் போர் செய்தார்கள் ஜிஹாத் என்று. அந்த ஜிஹாதில் எதிரி படைகளிடத்திலிருந்து எதிரிகளிடத்திலிருந்து கிடைத்த பொருள்கள் கனீமத்துடைய பொருள்கள் என்பதாக சொல்லப்படும். அந்த கனீமத்துடைய பொருள்களில் இருந்து ஐந்தில் ஒன்று அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வாயிலமோ அன்னமா கனீமத்தும் என்ற ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். அந்த பொருளிலே ஐந்தில் ஒன்று அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும், அல்லாஹ் ரசூல் அல்லாஹ்வுக்கு எப்படி கொடுக்கறது, ரசூலுக்கு கொடுத்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு எப்படி பார்சல் பண்றது, எந்த கொரியரில் அனுப்புறது அல்லாஹ்வுக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பங்கை சேர்த்து ரசூலுக்கு கொடுத்தரணும்னு அர்த்தம். அஞ்சில ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தரணும். இந்த பாயிண்ட், இந்த சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். பின்னால் ஒரு சட்டம் சொல்ல போறோம், அந்த சட்டத்துக்கு இது தேவைப்படும். வணீமத்துடைய பொருள்களில் இருந்து ஐந்தில் ஒரு பாகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து ஒதுக்கப்பட்ட பின்னாலே மீதி உள்ள 4 பாகத்தை அந்த படை வீரர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைத்து கொடுத்தார்கள் என்பது வரலாறு. மீதி உள்ள 4 பாகத்தை படை வீரர்களுக்கு அவங்கவுங்களுக்கு தகுதிக்கத்தக்கவாறு பிரித்து கொடுத்துருவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு பங்கு என்ன பண்ணுவாங்க, அது பைத்துல் மால் என்பதிலே சேர்க்கப்படும். பைத்துல் மால் என்பதிலே 4 விதமான பொருள்கள் அங்கே வாங்கி வைக்கப்பட்டிருந்தன. 4 விதமான, இப்ப சொன்ன என்ன சொல்றது, இந்த பேங்க்ல இது லாக்கர்ல இது வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி 4 விதமான கணக்குகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்க. பைத்துல் மால்ல 4 விதமான கணக்குகள் வச்சிருந்தாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த கனீமத்துடைய பொருள், அஞ்சில் ஒன்று கொண்டு போய் அங்க வைக்கப்பட்டது. சரி, இப்ப நீண்ட விஷயங்கள், ரொம்ப நுணுக்கமான கருத்துக்கள் இருக்க, அதை அப்படியே விட்டுருவோம், அது அப்படியே இருக்கட்டும். இப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, ஜகாத் என்பது வெறும் 2% மட்டுமல்ல, 5% இருக்கின்றது, 10% இருக்கின்றது, 20% இருக்கின்றது அப்படிங்கறதுக்காண்டி இந்த ஒரு உதாரணம் சொன்னேன். இப்ப ஜகாத் என்பது சொல்லப்பட்ட இந்த பொருள்களிலிருந்து எல்லாம் கொடுக்க வேண்டும். அதாவது தங்கத்திலிருந்து, வெள்ளியிலிருந்து, பொருளாதாரத்திலிருந்து, வியாபார பொருள்களிலிருந்து கொடுக்க வேண்டும். கால்நடைகளுக்கு தனி ஜகாத் இருக்கின்றன, ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு தனி ஜகாத் இருக்குது. அது இத்தனை இருந்தால் இத்தனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற சட்டம், அது நமக்கு இப்போ பெரும்பாலும் தேவைப்படுவதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு யாரிடத்திலும் கால்நடைகள் ஆடு மாடு ஓட்டங்கள் இருப்பதில்லை. அதனால அந்த ஜக்காத்துடைய கணக்கை விட்டு விடுபட்டு போச்சு. தேவைப்பட்டவர்கள் அந்த கணக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அஜத் மார்க்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அது இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன புஸ்தகம் வழங்கப்பட்டிருக்கும் ஜக்காத் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் அந்த கணக்கு கொடுக்கப்பட்டு அதை பார்த்துக்கலாம். சரி, இப்ப ஜகாத் என்பதை யாருக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு வருஷமும் கொடுக்க வேண்டும். இப்ப நம்ம சொன்ன முதல்ல சொன்னா, சந்திர கணக்கு தான் இதுல கணக்கிடப்படுமே தவிர சூரிய கணக்கு அல்ல. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்ற இதுல அல்ல. ஜனவரி முதல் தேதி வந்து முதல் தேதி அன்றைக்கு நான் கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அரபி மாசத்துல எந்த மாதத்தில் எந்த தேதியில உங்களுக்கு அந்த பொருள் வந்ததோ அதிலிருந்து ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே, கழிஞ்ச உடனே அந்த நாளில் இருந்து ஜகாத் ஆரம்பமாக அப்பறந்து கொடுத்து கொண்டே இருக்கு. வருஷ வருஷம் நீங்க கொடுக்க வேண்டியது. ரஜம் மாதம் புறை ஒன்னன்னைக்கு உங்களுக்கு ஜகாத்துடைய கடமையானது, அன்னைக்கு கொடுத்துருக்கிறீங்க. அடுத்த வருஷம் ரஜம் மாதம் புறை ஒன்னன்னைக்கு உங்களுக்கு ஜகாத் வாங்கி, அடுத்த வருஷமும் உங்களுக்கு எவ்வளவு பொருள் இருக்கோ அது கொடுக்க வேண்டும். இந்த வருஷம் 1 லட்ச ரூபாய் இருந்துச்சு, அடுத்த வருஷம் ரஜம் மாதம் 1ஆம் தேதி புறை ஒன்னன்னைக்கு வரும்போது 2 லட்ச ரூபாய் இருக்குது, 2 லட்ச ரூபாய் கொடுக்கணும். அடுத்த வருஷம் ரஜம் மாதம் வரும்போது உங்களுக்கு 50,000 ரூபாய் தான் இருக்குது, 50,000 ரூபாய் கொடுக்கணும். எவ்வளவு தங்கம் இருக்கோ அந்த தங்கத்துடைய அளவு கொடுக்கணும். எவ்வளவு வெள்ளி இருக்கோ வெள்ளியுடைய அளவு கொடுக்கணும். எவ்வளவு வியாபார சரக்கு இருக்கோ வியாபார சரக்கை கணக்கிட்டு அந்தந்த நாள் அந்த நேரத்தில் சரியாக கொடுத்து விட வேண்டும். ஆனா இப்ப ஜகாத் கொடுக்கிறது ரஜப் மாசமோ ஷாபான் மாசமோ ரபியுல் அவ்வலையோ நம்ம கொடுப்பதில்லை. பெரும்பாலும் உலகத்தில் 99% எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா, எல்லா ரமலான் மாசத்துல கொடுக்குறாங்க. அது ஏன் அப்படி கொடுக்குறாங்க, அப்படி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, முன்னோர்கள் முத்தகீன்கள் நல்லடியார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை வைத்து இந்த விஷயத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலான் மாசத்திலே செய்யப்படக்கூடிய ஒரு ஃபர்லான காரியத்திற்கு 70 ஃபர்லுகளுடைய நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப ஜகாத் கொடுப்பது ஃபர்ல், அது ரமலான் மாசத்துல கொடுத்தா 1 லட்ச ரூபாய் ஜகாத், 40 லட்ச ரூபாய் இருக்குது. ஒருத்தர் நிறைய பேர் இருக்காங்க, 40 லட்ச ரூபாய் இருக்கிறது, 1 லட்ச ரூபாய் ஜகாத் கொடுப்பாரு. அந்த 1 லட்ச ரூபாய் ரஜம் மாசத்துல கொடுத்தா, ஷாபான் மாசத்துல கொடுத்தா 1 லட்ச ரூபாய் நன்மை தான் கிடைக்கும். ரமலான்ல கொடுத்தா 70 லட்ச ரூபாய் கொடுத்த நன்மை விடுவார் அவரு, அவ்வளவு ரமலான்ல கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல ரஜப் மாசம் கடமையாச்சு, ரஜப் ஷாபான் 2 மாசம் இடையில இருக்குது, 3வது மாசம் தான் கொடுக்கணும், கொடுக்க போறாரு இவரு அப்படின்னு சொன்னா, இந்த 2 ரஜபுல தான் கொடுக்கணும், கட்டாயமாக ரஜபுல கொடுக்கணும். ஒருத்தர் இப்படி நினைப்பு வந்துச்சு, இந்த மாசமே இந்த ரஜப் மாதம் தான் நமக்கு ஜகாத்து கடமையாச்சு, அதனால ரஜப்லயே கொடுத்துருவோம். ரமலான் வரைக்கும் ஒத்தி போட்டா நான் இருக்கிறனோ இல்லையோ தெரியலையே, என்னுடைய சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படின்னு நினைச்சாருன்னா உடனே கொடுத்துருணும். அந்த நினைப்பெல்லாம் வரல, ஆனா கேரண்டி கிடையாது. இப்ப சொல்றதுக்கு கேரண்டி எல்லாம் கிடையாது. அஜித், நீங்க என்ன அப்படி சொல்றீங்க, ரமலான் மாசம் வரைக்கும் கண்டிப்பா இருப்பாரு அவரு, நல்லா திடகாத்திரமா தான் இருக்கிறாரு, இவர் மௌத்தா போவாரா அப்படின்னே நினைப்போம். இவர் மௌத்தாவே மாட்டாருங்க அந்த மாதிரி ஆளுங்க அப்படின்னு சொல்லுவோம், மறுநாளே மௌத்தா போயிடுவாரு. எத்தனையோ பேர் பாக்குறோம், பெட்ல போய் அந்த ஆஸ்பத்திரியில போய் மாச கணக்குல ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு. சரி, அதோட ஆள் காலி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இங்கே உயிரோட இருக்கும்போது பார்த்தியாலாம் ஓதிடுவாங்க. அவர் நல்லா எந்திரிச்சு வந்துடுறாரு வீட்டுக்கு திரும்பி. அப்படி பல மனிதர்களை பார்க்கிறோம் நம்ம. ஆக ரமலான் மாதத்தில் கொடுப்பது சிறப்பு என்று இருந்தாலும் கூட நம்ம கடமையை நீக்க வேண்டும் என்று சொன்னா ரஜம் மாதத்தில் கொடுக்கிறது தான் நல்லது. அதுதான் நல்லது. ஏன்னா வருஷம் முடிஞ்சவொன்னு கொடுத்துட வேண்டியது, அடுத்து இருக்கக்கூடிய நாள்களில் நாம் இருப்போமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்துக்குரியது. அதனால அந்தந்த தேதியில அந்தந்த காலத்தில் கொடுத்துறதுதான் நல்லது. சரி, அதே மாதிரி இன்னொரு சட்டம், ரமலானுக்கு அடுத்து ஷவ்வால் மாசம், ஒருத்தருக்கு ஷவ்வால் மாசம் தான் அந்த ஜகாத்து கடமையாகுது என்று இருந்தால், ஜகாத்து ஷவ்வால் மாசம் தான் அவருக்கு ஜகாத்து கடமை, ஷவ்வால் ஷவ்வால் தான் கொடுக்கணும். ஆனா முதல் மாசம் ரமலான் மாசம் வந்துருச்சு, இப்ப முதல்ல கொடுத்துடலாமா? ரொம்ப தாராளமா கொடுக்கணும். முதல் மாசமே கொடுத்துட்டாரு, 70 மடங்கு அதிகமான நன்மையும் கிடைச்சிடும், இவர் ஜகாத்து நிறைவேற்றி விட்டார் என்ற கடமையும் நிறைவேற்றப்பட்டு விடும். அங்கே பின்னால கொடுத்தாத்தான் நிறைவேறும், முன்னால கொடுத்தா நிறைவேறாது அப்படிங்கிறது கிடையாது. நிறைவேறும் எப்படி பின்னால கொடுத்தா நிறைவேறும் சொல்றோம், அதே மாதிரி முன்னால கொடுத்தாலும் நிறைவேறும். அதே மாதிரி ஒருவர் எப்படி செய்யறாரு, ரமலான் மாசம் வந்துச்சு, அவர்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குது, அதுக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டியது இருக்குது. எவ்வளவு கொடுக்கணும், 10 லட்சம் ரூபாய்க்கு 25,000 ரூபாய் கொடுக்கணும், 25,000 ரூபாய் அவர் கொடுக்க வேண்டியது இருக்குது. இவர் நினைக்கிறாரு 10 லட்சம் ரூபாய் இப்ப இருக்குது, அடுத்த வருஷம் ரமலான் மாசம் வந்தா எனக்கு அப்போ ஜகாத்து கொடுக்கணும், அடுத்த வருஷம் வரைக்கும் நான் இருப்பேனா என்னமா தெரியல எனக்கு, அதனால இருக்கக்கூடிய இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு சேர்த்து கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த வருஷத்துக்கு சேர்த்துக்கவே கொடுத்துருவோம். அப்ப 25,000 50,000 ரூபாய் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு 50,000 ரூபாய் ஜகாத்து கொடுத்துட்டாரு. அடுத்த வருஷம் இதே காசு இருந்தால் 50,000 ரூபாய் 25,000 ரூபாய் அதோட குறைவாக வரும் அவருக்கு. ஏன்னா 10 லட்சம் ரூபாயில 25,000 ரூபாய் நீக்கிட்டா மீதி இருக்கக்கூடிய 9,075,000 ரூபாய் தான் இருக்கும். இந்த 9,975,000 ரூபாய் அடுத்த வருஷம் அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னா 9,75,000 ரூபாய்க்கு மட்டும்தான் ஜகாத்து கொடுக்கணும், அது 25,000 ரூபாய் வராது கம்மியாகும். சரி, அந்த கணக்குல அவர் போடல, இந்த வருஷமே 50,000 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டாரு, கூடுமா? ஓகே, கூடும். என்ன சொல்ல போனா அதிகமான சவாபும் கிடைக்கும், நன்மையும் கிடைக்கும். காரணம் என்ன கேட்டா, இவர் ஒரு யோசனை பண்ற, அதாவது ஒரு 50,000 ரூபாய் ஒரு மனிதருக்கோ அல்லது பல மனிதர்களுக்கோ கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இவருடைய ஜகாத்து காசு 25,000 ரூபாய் தான் இருக்குது. இப்ப 50,000 ரூபாய் அடுத்த வருஷத்துடைய காசு இப்பவே கொடுத்துட்டார், அது கொடுக்க வேண்டியவர்களுக்கு நிரப்பமாக கொடுத்துடலாமே அப்படின்னு நினைவுல இவர் அந்த 50,000 ரூபாய் கொடுத்துடுறாரு, 2 வருஷத்துக்கு சேர்த்து கொடுத்துடுறாருன்னு வச்சுங்க. இப்ப அதிகமான லாபமும் கிடைக்கும், அவருக்கு நன்மைகளும் அதிகமாக கிடைக்கும், 2 வருஷத்துல ஜகாத்தும் நிறைவேறும். அதே நேரத்தில் இன்னொரு சட்டத்தையும் கவனிக்கணும், அடுத்த வருஷம் வந்துச்சு, அடுத்த வருஷம் இவர் உயிரோட இருக்கிறாரு, அடுத்த வருஷம் ரமலான் மாசம் வந்துச்சு, இவர்கிட்ட ஜகாத்து அந்த இருக்கக்கூடிய பணம் இருக்கு பாருங்க, 10 லட்சம் ரூபாய் இருந்துச்சு பாருங்க, அதுல 25,000 ரூபாய் போக 9,75 இருக்கு பாருங்க, அதை விட கூடுதலாக கிடைச்சு போச்சு. இப்போ அவர்கிட்ட இருக்கு அடுத்த ரமலான் எவ்வளவு இருக்குது, ஒரு 12,00,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்க. ஆனா இப்ப இவர் என்ன பண்ணு கேட்டா, அந்த 9,75,000 ரூபாய்க்கு ஜகாத்து கொடுத்துட்டார் முதல்லயே, மீதி இருக்கக்கூடிய காசுக்கு அந்த வருஷம் ஜகாத்து கொடுத்தாரு. கம்மியா போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்மியா போச்சுன்னா விட்டுற வேண்டியதுதான். அதாவது இந்த வருஷம் 10 லட்சம் ரூபாய் இருக்குது, 50,000 ரூபாய் ஜகாத்து கொடுத்துட்டாரு, அடுத்த வருஷம் போல 5 லட்சம் ரூபாய் தான் இருக்கு. அவர் நினைச்சிட்டு இருந்தாரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு ஜகாத்து கொடுக்கலாம் நினைச்சிட்டு இருந்தாரு. சொல்லி
அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ ஈஷாவுடைய பாங்க நேரம்,
அடுத்த வருஷம் அதிகமான பொருள் இருந்தால் அந்த எவ்வளவு அதிகமா இருக்கோ அதுக்கு மட்டும் ஜகாத்து கொடுத்தாலும், கம்மியா போச்சுன்னு சொன்னா கவலைப்பட வேண்டியதில்லை, கொடுத்ததுக்கு நிறைய நன்மை கிடைக்கும். இது மாதிரி ஜகாத்துடைய பொருளை யாருக்கு கொடுக்கிறது, இந்த சட்டத்தை அல்லாஹால தன் வசம் மட்டும் வைத்துக் கொண்டான், ரசூலு கூட அந்த அதிகாரத்தை கொடுக்கல. என்ற தொடரே அல்லாஹால 8 கூட்டத்தாரை சொல்லி காட்டுகின்றார். இந்த எட்டு கூட்டத்தாருக்கும் கொடுக்க வேண்டும் என்பது சட்டம். எட்டு கூட்டத்தாருக்கும் சேர்த்து கொடுக்கணுமா அல்லது யாராவது ஒருத்தர் கொடுத்தா போதுமா அப்படிங்கிறத கருத்து வேறுபாடு இருக்குது இமாம்களுக்கு மத்தியில். சரி, இப்ப எட்டு கூட்டத்தை அல்லாஹால சொல்லுகின்றார். அல்லாஹால சொல்லுவது ஃபக்கீர்களுக்கும் மிஸ்கீன்களுக்கும் உரியது. ஃபக்கீர் சானா யாரு, மிஸ்கீன் சானா யாரு அப்படிங்கிறது சட்டம் இருக்கு. ஃபக்கீர் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏழைன்னு சொல்லுவான் தமிழ்ல, மிஸ்கீன்னால ஏழைன்னு சொல்லுவோம். இப்ப ஆய்வு செய்யக்கூடிய இமாம்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவர்களை சார்ந்த இமாம்களும் சொல்லுகின்றார்கள், ஃபக்கீர் என்று சொன்னால் அவர் ஜக்காத்துடைய அளவுக்கு காசு இல்லை. அவர்கிட்ட இப்ப எவ்வளவு சொன்னா 12,000 ரூபாய் சொன்னோம், அந்த அளவுக்கு காசு இல்லை. ஒரு 5,000 ரூபாய் இருக்குது, 4,000 ரூபாய் இருக்குது, 10,000 ரூபாய்க்குள்ள இருக்குதுன்னு வச்சுங்க. அவர்கிட்ட இவருக்கு பேர் ஃபக்கீர். ஜக்காத்து விதியாக கூடிய அளவுக்கு பொருளாதாரம் அவரிடத்தில் இல்லாதவருக்கு பேர் ஃபக்கீர். மிஸ்கீன் அப்படின்னு சொன்னா அன்றாடம் சம்பாதித்து சாப்பிடக்கூடிய பொருள்லாம் சேர்த்து வைக்கிறதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு 100 ரூபாய் சம்பாதிப்பாரு செலவு பண்ணிடுவார், நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதிப்பாரு செலவு பண்ணிடுவார். இப்படி தினந்தோறும் சம்பாதித்து சாப்பிடக்கூடியவர் அவருக்கு பேர் மிஸ்கீன் என்று சொல்லப்படும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதுக்கு மாத்தமா ஃபக்கீர் அப்படின்னு சொன்னா என்ன, அன்றாடம் சம்பாதித்து சாப்பிடக்கூடியவர். மிஸ்கீன் அப்படின்னு சொன்னா கொஞ்சம், அதாவது ஜக்காத்துடைய அந்த நிசாபை விட குறைவாக பொருள் உள்ளவர், அவருக்கு மிஸ்கீன் என்று சொல்லப்படும். ரெண்டு பேருமே குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டுறாங்க. இவர் ஃபக்கீருக்கு என்ன அர்த்தம் சொன்னாங்களோ அதுக்கும், மிஸ்கீன்களுக்கு என்ன அர்த்தம் சொன்னாங்களோ அதுக்கும், ரெண்டு இமாம்களும் குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டுறாங்க. அதுதான் பெரிய ஆச்சரியம். சரி, இப்ப அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதை சொல்லிட்டு வச்சுங்க, நேரம் ஆயிடும். ஏன்னா அந்த அம்ம சஃபீனத்து இப்ப காணத்தல் மசாக்கீனங்கிற ஆயத்தை எடுத்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அந்த விளக்கங்கள் எல்லாம் சொல்றாங்க. சரி, இதெல்லாம் நீண்ட விளக்கமா போயிடும். நீங்க இதை மட்டும் விளையங்க, ஃபக்கீர் மிஸ்கின் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதி இல்லாதவர், அவர் ஜக்காத்து வாங்கலாம், அவ்வளவுதான். ஃபக்ரு மஸ்கனா அல் ஃபக்ரு அல் மஸ்கனா, ஏழ்மை இருக்க வேண்டும், அவர் வறுமை என்பது இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அவருக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். முதல் நிலை அது, ரெண்டு பேர் அதுல வந்துடுறாங்க. இன்ன மஸ்ஸதகாத் அல் ஃபுகரா வல் மஸாகின் வல் ஆமிலீன் அலைஹா, அந்த ஜக்காத்தை வசூலிப்பவர். அந்த காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்து ஆரம்பத்திலே, இப்போவும் இஸ்லாமிய நாடாக இருந்தால் அந்த மாதிரி செய்யலாம், ஆனால் இப்போ எந்த நாட்டில் அந்த மாதிரி செய்யற மாதிரி தெரியல, அதுக்கு வேற விதமான முறைகளை கையாளுகின்றார்கள் சவுதி அரேபியா போன்ற உள்ள நாடுகளில். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி இருந்துச்சு, அதுக்கு பின்னால் ஹலீஃபாக்களுடைய காலத்தில் ஜக்காத்தை வசூல் செய்வதற்காக வேண்டி வசூலகர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அவருக்கு பேர் ஆமில் என்பதாக சொல்லப்படும். அந்த ஆமிலுக்காக அவர் வீடு வீடாக போய் ஒவ்வொரு வீட்டிலையும் எத்தனை எவ்வளவு பொருள் இருக்குது, அவர் எவ்வளவு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தகுதி உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு கணக்கு போட்டு அந்த ஜக்காத்தை வசூல் பண்ணிட்டு வருவார். அந்த ஆமில் இருக்கார் பாருங்க, அவருக்கு எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் பொருளாதாரத்தை பற்றி எல்லாம் தெரியும். இன்னைக்கு எங்கேயாவது அப்படி செய்ய முடியுமா, ஒரு பெரிய அரசாங்கம் செய்தாலும் கூட செய்ய முடியாது. எல்லா வீட்லையும் கணக்கெடுத்து ஜனத்தொகையை கணக்கெடுக்க முடியலையே. பல பேர் முயற்சி பண்றாங்க, முஸ்லீம்கள் இப்போ இதில் வச்சு இங்க மேலப்பாளையம் இருக்குது, இங்க இருக்கா என்ன தெரியல, எத்தனை வீடுகள் இருக்குது, ஒவ்வொரு வீட்லையும் ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர், சிறுவர்கள் எத்தனை பேர், பெரியவர்கள் எத்தனை பேர், படித்தவர்கள் எத்தனை பேர், படிக்காதவங்க எத்தனை பேர், படித்தவர்களே பட்டதாரிகள் எத்தனை பேர், பட்டம் இல்லாதவர்கள் எத்தனை பேர், இந்த இருக்கக்கூடியவர்களிலே தொழில் செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர், வேலைக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் எத்தனை, முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் எத்தனை, தொழிலாளர்கள் நம்ம லிஸ்ட் இருக்கா, இங்கே இருக்காது தம்பி, எடுக்கவே முடியாதுங்க. நீங்க வேணா ஒரு சாஜாஜத்து மூலமாக ஒரு குழு அமைச்சு மேல போலையும் மூலம் கணக்கு எடுத்து போறப்ப ஒரு வீட்டுக்கு போனோம்னு உனக்கு வேற வேலை இல்லைன்னு அனுப்பிடுவாங்க. முதல்ல சரியா சில வீட்டுக்கு போனோம்னா ஏன் கேட்கறீங்க அப்படிம்பாங்க, எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா அப்படிம்பாங்க, பல விதமான கேள்விகள் கேட்பாங்க. ஒட்டுமொத்தமா எடுக்கவே முடியாது. இந்த துண்டு இயக்கத்து மூலம் முயற்சி பண்றாங்க, 5 வருஷம் 6 வருஷம் ஆச்சு, ஒன்றும் முடியல. இங்க பாருங்க, அந்த ஆமில் இருக்காரு, அவர் எல்லா ஆமில்களும் சேர்ந்து ஒரு இடத்துல கூடினாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஊர்ல இப்ப மக்கான் இருந்துச்சு, மக்கா நகரில் மதீனாவில் எத்தனை வீடுகள் இருக்கு, ஒவ்வொரு வீட்லையும் எவ்வளவு பொருள் இருக்குது, அவர் ஜக்காத்து எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது கணக்கு தெரியும். அந்த ஊர்ல எத்தனை ஒட்டகம் இருக்கு, எத்தனை ஆடு இருக்கு, எத்தனை மாடு இருக்கு அப்படிங்கிறது, எவ்வளவு தங்கம் இருக்கு, எவ்வளவு வெள்ளி இருக்குது, எவ்வளவு காசு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியும். அவர் எவ்வளவு நிலம் வச்சிருக்காரு, அந்த நிலத்தினுடைய பரப்பளவு அவர் வந்து என்ன வருமானம் வருது, எவ்வளவு ஜக்காத்து அப்படிங்க போறான் தெரியும். ஏன்னா எவ்வளவு ஜக்காத்து வசூல் பண்ணிட்டு வர்றாரு, அவங்க பொய் சொல்லவும் மாட்டாங்க. சகாபத்துக்குள்ளவும் அதுவும் எல்லாருமே நீதியாளர்கள், பொய்யே சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு அற்புதமான காலம் உலகத்தில், அந்த காலம் முன்னாலேயும் கிடையாது, பின்னாலேயும் கிடையாது. சஹாபாக்குடைய காலம் மாதிரி அதுக்கு முன்னாலே கிடையாது பின்னாலே கிடையாது. தியாமத்தினால வரைக்கும் வர முடியாது. சரி, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கு ஆமில் ஆமிலினாலேயா ஜகாத் வசூலிப்பதற்காக வேண்டி நியமனம் செய்யப்பட்ட ஆமில்கள், அவர்களுக்கு ஜகாத்துடைய பொருள் இருக்குது. அவங்க பணக்காரனாக கூட இருக்கலாம், வசதி உள்ளவர்களாக கூட இருக்கலாம். ஏன்னு கேட்டா இவங்க ஏழைகளுக்கு பிரதிநிதிகளாக இருந்து ஜகாத்துடைய பொருளை வசூல் செய்து கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட, அதாவது யார் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கின்ற அவரிடத்துல கொடுத்து அவர்கள் மூலமாக அந்த ஜகாத்துடைய பொருள் ஏழைகளுக்கு விநியோகிக்கப்படுகின்றது என்ற காரணத்தால் இவருக்கு ஜகாத்துடைய பொருள் எடுத்து கொடுக்கலாம் என்று சட்டம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றாங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய குலூபுஹும் அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இதயங்கள் ஈர்க்கப்பட்டவர்கள், இதயங்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். அல்ல பத்தி குழு இந்த இடத்துல சில பிரச்சனைகள் நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க. பல மக்கள் முஃபஸ்ஸிர்கள் நிறைய இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்சீர்ல ஏராளமாக எழுதுகின்றார்கள். தஃப்சீர் முதலில் நிறைய எழுதுறாங்க, எல்லாம் சேர்த்து வச்சு ஒட்டுமொத்தமாக வடிகட்டி எழுதுறாங்க. மஹாரிஃபுல் குர்ஆன்ல மௌலானா முஹம்மத் ஷஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அற்புதமான கருத்துக்களை எழுதுகின்றார். இதை வச்சுட்டு சில பேர் இந்த மாநிலத்தில் குழு என்பதை வச்சுக்கிட்டு இதயம் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டவர்கள் காபிர்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜகாத் காபிர்களுக்கு கொடுக்க கூடாது, ஜகாத்துடைய பொருளை காபிர்களுக்கு கொடுக்கவே கூடாது, எந்த நேரத்திலும் கொடுக்கக்கூடாது, எந்த நிலையும் கொடுக்கக்கூடாது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா சில பேர்களை சொல்லணும், சில ஜமாத்துகளுடைய பேரை சொல்லணும், ஆனா சொல்ல முடியாத சூழ்நிலை, அதெல்லாம் சொன்ன சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால பொதுவாக சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, அதை மட்டும் வணங்கிங்க. அதாவது காபிர்களுக்கு ஜகாத்து கொடுக்கலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய குழுக்கள் இருக்கிறாங்க, கூட்டங்கள் இருக்கிறாங்க. அது தப்பு அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். இமாம்கள் யாருமே நாலு இமாம்களிடத்திலும் நிறைய ஆய்வு செய்து விஷயங்களை எழுதி கடைசியாக சொல்லுகின்றார்கள். ஒபில் ஜும்லா ஒட்டுமொத்தமான கருத்து என்னவென்று சொன்னால், இந்த ஜகாத்துடைய பொருளில் இருந்து காபிர்கள் யாருக்குமே ரசூலுல்லாஹி, ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்ததாக சொல்லுகின்றார்கள். மல்லபத்து குலூப் என்ற அந்த ஆயத்தின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபிர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படின்னு. எப்ப கொடுத்தாங்க அப்படின்னா, ஹுனைன் போரின் போது ஏராளமான வனீமத்துடைய பொருள்கள் கிடைத்தன. அந்த பொருள்களில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபிர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கு, காபிர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தது ஜகாத்துடைய பொருளில் இருந்து அல்ல. நீண்ட விளக்கங்கள் இங்கே வல்லத்து குழுப்பு அப்படிங்கிறது நிறைய கருத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு, நிறைய விஷயங்கள் வச்சிருக்கலாம், ஆனால் அதை பூராட்டி சொல்ல முடியாது. இதை மட்டும் நீங்க வழங்கிங்க. முதல் அதுக்குதான் முதல்ல சொன்னோம், போர் பொருளில் இருந்து வனீமத்துடைய பொருளில் இருந்து சுபஸ் ஐந்தில் ஒரு பாகம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உரியது என்று அல்லாஹ் தஆலா சொன்னாங்க. அஞ்சில் ஒரு பாகத்தை ஒதுக்கிடுவாங்க, அஞ்சில் ஒரு பாகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைத்துக் கொள்வார்கள். இந்த அஞ்சில் ஒரு பாகம் எடுத்துருவாங்க, அது வந்து ஜகாத்துடைய பொருள் அல்ல, கனீமத்துடைய பொருளில் இருந்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் சேர வேண்டிய பகுதி என்பதால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்ட காரணத்தால் அதை எடுத்து வச்சு பைத்துல் மால்ல தனி ஒரு செக்ஷன் வச்சிருப்பாங்க. அது யார் யாருக்கு தேவையோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செய்வான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பாங்க, காபிர்களுக்கும் கொடுப்பாங்க, முனாஃபிக்குக்கும் கொடுப்பாங்க, முஸ்லிம்களுக்கும் கொடுப்பாங்க, முஸ்லிம் அல்லாஹ்வுக்கும் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அப்போ மல்லபட்ட குலூப் என்று சொல்லப்படக்கூடியவர்களே ரெண்டு சாரார்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், காபிர்களும் இருக்கின்றார்கள். முஸ்லிம்களுக்கும் கொடுத்திருக்காங்க, காபிர்களும் கொடுத்திருக்காங்க. முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களே ரெண்டு சாரா இருக்கிறாங்க, அப்பதான் ஈமான் கொண்டு இருப்பார்கள், அவங்க ஈமான் இன்னும் வலிமை அடைந்திருக்காது. இன்னும் சிலர் இருப்பவர்கள் ஆரம்பத்தில் ஈமான் கொண்ட நேரத்திலேயே வலிமையான ஈமான் ஒன்று வந்திருப்பார்கள். அவர்கள் இந்த சாரார்களுக்கு எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அதனால ஹுனைன் போரின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி, ஹிஜ்ரி 8வது வருஷம், மக்கா வெற்றி ஆச்சு, ரமலான் மாசம் 17 அன்று, அந்த ரமலான் முடிந்த உடனே அடுத்த ஹுனைன் போர், ஷபால் மாதத்திலே ஹுனைன் போர் ஏற்பட்டது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் போருக்கு போகக்கூடிய நேரத்தில் மக்கா வெற்றியானதின் காரணமாக ஏராளம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தில் வந்து நுழைந்தார்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தில் சேர்ந்து கொண்டார்கள். இதுவரைக்கும் இஸ்லாத்தை எதிர்த்து வந்தவர்கள் எல்லாம் அபூ சுஃபியான் போன்றவர்களும் இஸ்லாத்தை தழுவினார்கள் அந்த நேரத்தில். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் போருக்காக வேண்டி போன நேரத்தில் இந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் இருந்து 2000 பேர் அந்த படையோடு கலந்து கொண்டார்கள். மதீனாவிலிருந்து வந்த படையினர் 10,000 பேர், இந்த 2000 பேரை சேர்த்து 12,000 பேர் ஹுனைன் போர்ல கலந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போர் முடிந்த பின்னாலே ஏராளமான வலிமத்துடைய பொருள்கள் கிடைத்தன. அது வரைக்கும் அது மாதிரி வேற போர்ல கிடைக்கவே இல்லை, அவ்வளவு பொருள் கிடைச்சிச்சு. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, இந்த புதுசா இஸ்லாத்துக்கு வந்தாங்க பாருங்க, இந்த 2000 பேர், அவங்கள நிறைய பேருக்கு இந்த கனிமத்துடைய பொருளை ஏராளமா கொடுத்தாங்க.
எவ்வளவு ஏராளமா கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா ஒருத்தர் வந்து கேட்டாரு, யார சொல்ல எனக்கு ஒரு 200 ஆடு வேணும். எவ்வளவு கேட்டாரு? 2 ஆடுல கேட்கல, 200 ஆடு வேணும். இந்த அதுல எடுத்துட்டு போ அப்படின்னா 40,000 ஆடுகள் கிடைத்தன அந்த பொருள் இல்ல, அதுல 200 ஆடு கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு இன்னொருத்தர் வந்தார், இன்னொரு சாமி வந்து யாரும் சொல்ல, நான் வந்து இந்த ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் உள்ள பள்ளத்தாக்கில் என்னுடைய வீடு இருக்குது, அங்கே நிறைய வந்து புல்வெளிகள் நிறைய இருக்குது, நல்லா பசுமையான தீவனங்கள்லாம் கிடைக்கும், அந்த இடத்துல மேயற அளவுக்கு எனக்கு ஆடு கொடுங்கன்னு கேட்டார். அந்த பள்ளத்தாக்கில் மேயக்கூடிய அளவுக்கு ஆடு வேணும், எடுத்துகிட்டு போ அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எடுத்துகிட்டு போனார் அவர். அதில் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்களுக்கு நிறைய தங்கம் கிடைச்சிச்சு, தங்க பொருள்கள்லாம் நிறைய கிடைச்சிச்சு. அந்த பொருள்கள்ல ஒரு மூட்டையை தூக்கி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸுக்கு. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கொடுத்தாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா எப்படி அவப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஆஜானுபாகுவான ஆள், உடல் பெருசு உயரமான ஆளு, நல்ல சவுண்டு, பயங்கரமான சவுண்ட், இங்கிருந்து சத்தம் போட்டா சத்தம் போட்டாலும் 1 கிலோமீட்டர் கேட்குமா, அவ்வளவு சத்தம் உள்ளவர், அவ்வளவு பெரிய ஆளு. தங்க மூட்டையை கொடுத்தா தூக்க முடியாமல் எழுதிட்டு போனார். இப்ப எவ்வளவு தங்கம் இருக்கு, இதெல்லாம் கொடுத்தாங்க சொல்ல. இவங்களுக்கெல்லாம் கொடுத்ததை பார்த்த இந்த பழைய சகாபாத்திரத்தினால ஈமான்ல பழசா இருந்தவங்க ரொம்ப உறுதியா இருக்கிறவங்க, அவங்களுக்கு சில குறைகள் ஏற்பட்டுச்சு. என்ன ரசூல்ல புதுசா அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மதீனாவாசிகள் ஏக்கம் கொண்டார்கள். மதீனாவாசிகளுக்கு ஒரு விதமான வருத்தம் ஏற்பட்டுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, அவங்கெல்லாம் இந்த துனியாவுடைய பொருள்கள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய ரசூலை உங்க ஊருக்கு கொண்டு போனீங்க பத்தாது அப்படின்னு கேட்டாங்க. சாபாக்கெல்லாம் அப்படி அழுதவர்களாக, போதும் போதும் அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு போதும் என்று சொன்னார்கள் என்று வரலாற்று. சரி, இப்ப எதுக்கு சொல்லணும்னு கேட்டா, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே முஸ்லிம்களுக்கும் கொடுத்தார்கள், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் கொடுத்தார்கள், காஃபிர்களுக்கும் கொடுத்தார்கள், பல பேருக்கு கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது எந்த பொருளில் இருந்து, கனீமத்துடைய பொருளிலே, ஹுமுஸ் என்று ஒதுக்கப்பட்ட அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு ஒதுக்கப்பட்ட பொருள் என்று இருக்குது, அதிலிருந்து கொடுத்தாங்களே தவிர ஜகாத்துடைய பொருள் என்று கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறதா சட்டம். பொதுவாக தஃப்ஸீர் மல்ஹரில, தஃப்ஸீர் குர்துபில, தஃப்ஸீர் மாரி குர்ஆன்ல, அது ஆலிம்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க, நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். எந்த இமாம்கள் இடத்திலும் யாருமே ஜகாத்துடைய பொருளில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்களுக்கு கொடுத்தது இல்லை என்பதாகத்தான் முடிவாக எழுதியுள்ளார்கள் என்ற கருத்தை எழுதியிருக்கின்றார்கள். அதனால காஃபிர்களுக்கு ஜகாத் கொடுக்கக்கூடாது, அதை பற்றி ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இப்ப உள்ள குழப்பமான சூழ்நிலை, குழப்பம் செய்யக்கூடிய அடிமைகளாக ஆக்கப்படுவார்கள், ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி. சரி, இப்ப அந்த மாதிரி அடிமைகளை விற்பது வாங்குவது என்று சகஜமாக இருந்த காலத்தில் ஒரு யஜமானத்தில் ஒரு அடிமை இருக்கின்றார் அப்படின்னு வச்சுங்க, அந்த அடிமைக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த சுய விருப்பமும் கிடையாது. அவர் யஜமானுக்கு சொன்னார், சொந்தமானவர் எப்படி ஆடு மாடு எப்படி இருக்கணும் அது மாதிரி வச்சுங்க. சரி, ஒரு அடிமைக்கு சக்காத்தை கொண்டு போய் சக்காத்துடைய காசு ஒரு 50 ரூபாய் கொண்டு போய் அடிமை கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, அந்த அடிமை வாங்கி தனியா வச்சு செலவு பண்ண முடியுமா? செலவு பண்ண முடியாது. அடிமை கையில வாங்கின உடனே அடுத்த வினாடியிலே அந்த காசு எஜமான்கிட்ட போயிடும், எஜமான்கிட்ட போயிடும். இப்ப யாருக்கு ஜகாத் கொடுத்துருக்கிறோம்? முதலாளிக்கு வேண்டி ஜகாத் கொடுத்துருக்கோம் இருக்கு. ஆகவே அடிமைக்கு கொடுத்தா செல்லுபடியாது. நல்லா சொல்றாங்க அடிமைகளுக்கு கொடுக்கணும்ட்டு, இப்படித்தான் டிஸ்கஸ் பண்றாங்க, இப்படித்தான் விவாதம் செய்யறாங்க. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, எல்லா இமாம்கள் இடத்திலும் புகாக்கள் இடத்துல சட்டம் என்னன்னு கேட்டா, அடிமைகளிலே ஒரு சில வகைகள், அதாவது முக்காத்தம் என்று ஒரு வகை இருக்கின்றது. எப்படின்னு கேட்டா, ஒரு யஜமான இடத்துல ஒரு அடிமை இருக்கிறார், அந்த அடிமை இடத்துல அந்த யஜமான் சொல்லுகின்றார், ஏன் பையன் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற, உன்னை விடுதலை பண்ணிடுறேன், எனக்கு நீ இவ்வளவு காசு கொடுத்துரு, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துரு, நான் உன்னை விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரிங்க எப்படி 10,000 ரூபாய்? நீ வெளியே போய் சம்பாதிச்சு டெய்லி ஒரு காசு ஒரு தொகையை கொண்டு வந்து கொடுத்துரு, 10,000 ரூபாய் சேர்ந்த உடனே உன்னை விடுதலை பண்ணிடுறேன், நீ விடுதலை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு சீட்டு எழுதப்படும், ஒரு பத்திரம் ஒண்ணு எழுதப்படும், அந்த பத்தனம் எழுதப்பட்டு இவருக்கும் அந்த எஜமானுக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் நடைபெறும். அந்த பத்தனம் எழுதப்பட்ட அந்த அடிமை இருக்கிறவர்கள் அவருக்கு பேர் முக்காத்தம் என்பதாக சொல்லணும். இப்ப ஜகாத்துடைய பொருளுக்கு அதை அவர் பாருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா விடுதலை ஆகிடலாம், யாராவது எனக்கு 10,000 ரூபாய் கொடுக்கல அப்படின்னு கேட்கிறாரு, கேட்டு பாக்குறாரு, கிடைக்கல. பல வேலை செய்யறாருன்னு வச்சு இங்க போய் வேலை செய்யறாரு, கொஞ்சம் காசு கிடைக்குது, அதுக்கு நான் கொடுக்குறாரு, வேலை செய்யறாரு, குழந்தை கொடுத்துட்டே இருக்காரு. ஒருத்தர் ஜகாத்து கொடுக்கக்கூடிய என்ன பண்ணாரு, ஏன் பாருக்கு கஷ்டப்படி இருந்தா 10,000 ரூபாய் கொண்டு போய் அஜமான்கிட்ட கொடுத்து நீ விடுதலை அப்படின்னு கொடுக்குறாரு. இது கூடுமா? இப்ப யாரு கொடுக்குறாரு? அது பொருள் அடிமைக்கு கொடுக்குறாரு. நம்ம முதல்ல சொன்னபடி கொடுத்தாருன்னு சொன்னா அடிமைக்கு கொடுத்தா அது எஜமானுக்கு போய் சேர்ந்தல, அதனால கூடாது. முகாத்தம் என்று சொல்லப்பட்ட உரிமை சீட்டு எழுதப்பட்ட அந்த அடிமைக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்பது சட்டம். இதையும் நான் நிலையில் வைத்துக் கொள்ள, இது இப்ப கிடையாது, நம்மகிட்ட இல்ல, இருந்தாலும் கூட சட்டத்தை நிறைவேற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப அடிமையை விடுதலை செய்வதற்காண்டி உபயோகிக்கலாம், அதாவது கொடுக்கலாம் என்பதாக, ஜகாத் பொருளை கொடுக்கலாம் என்பதாக சொல்லி எழுதி கொண்டிருக்கக்கூடிய நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதையும் ஜாக்கிரதையா இருக்கு. சரி, காவிரிகள் கொடுக்க கூடாது, அடிமைகள் என்ற விஷயத்துல இந்த கவனிக்கலாம். காபி அப்புறம் கடனாளிகள், கடனாளிகளுக்கும் கொடுக்க வேண்டும் என அல்லாஹ்வு சொல்லியிருக்கிறார். யார் கடன் பட்டு இருக்கின்றார்கள் அவர்கள், இதுல விரைவான சட்டங்கள் இருக்குன்னு. ஒருத்தர் கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்காரு, அவற்றை கூறலாம். உதாரணமா ஒருத்தர் கடன் வாங்கினார்னு வச்சு, 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினாரு, தன் பொண்ணு கல்யாணத்துக்காண்டி 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. கொடுக்கலாம் கொடுக்கலாம் பார்த்தாரு, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிறாரு, சேரவே மாட்டேங்குது. 50,000 ரூபாய் தான் சேர்ந்துருக்குது. இப்ப 50,000 ரூபாய் அவர்கிட்ட இருக்குது, 50,000 ரூபாய் இருக்குது, 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்ப இவருக்கும் கடன் ஜக்காத்துடைய பொருளை கொடுக்கலாம். ஜக்காத்துடைய பொருளை கொடுத்து ஒரு 50,000 ரூபாயை கொடுத்து அந்த அவற்றை இருக்கக்கூடிய 50,000 ரூபாய் சேர்த்து அவருடைய கடனை அடைப்பதற்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையில் அதை கொடுக்கலாம். ஆனா அந்த கடன் வாங்குவதற்கு பாருங்க, அதுல உலமாக்களிடத்துல பெரும்பாலான உலமாக்களிடத்துல அபிப்பிராயம் என்ன கேட்டா, ஹலாலான முறை, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட முறைக்கு கடன் வாங்கியிருக்க வேண்டும். ஹராமான முறை கடன் வாங்கியிருந்தார் அப்படின்னு வச்சுங்க, உதாரணமா 1 லட்சம் ரூபாய் ஒருத்தர் கடன் வாங்கினாரு, குதிரை ரேஸ் விளையாடுறதுக்காண்டி, ரேஸ் குதிரை ரேஸ் விளையாடுறதுக்காண்டி, அது லாட்டரி சீட்டு வாங்குறதுக்காக வேண்டி, அல்லது வேறு ஹராமான பொருளை வாங்குவதற்காக வேண்டி, அல்லது ஹராமான முறையில ஏதேனும் ஒரு தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி, ஹராமான முறையில செலவிடுவதற்காக வேண்டி பொருள் கடனா வாங்கினார். ஹராமான முறையிலே கடன் பெற்றால் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இது அஜித் ஆரம்ப அன்னைக்கே வந்து மெட்ராஸ்ல சொல்லிட்டாங்க, எங்க ஊர்ல பூரா ஷாபி, நீங்க உங்க பாட்டுக்கு அரபி மசாலா அடிச்சு விட்டு போயிடாதீங்க, பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கேட்டு கேட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த நம்ம பார்த்துருக்குறோம் ஷாபி மசாலும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அதனால சேர்த்து சொல்லணும். அஜித் இருக்கிறதுல பயம் இல்லை, கேட்டு சொல்லிக்கலாம். அந்த கடனாளி வல்வாரி மீன, அப்புறம் ஒபீசபீலில், அல்லாஹுடைய பாதையில் இருப்பவர்கள் அப்படின்னு சொன்னா, அல்லாஹுடைய பாதையில் இருப்பவர்கள் அப்படின்னு சொன்னா முதல் நிலை முஜாஹிதீன்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கு. போர்க்களத்திலே போர் புரியக்கூடியவர்களுக்கு முஜாஹிதீன் சொல்லப்படும். ரெண்டாவது அர்த்தம் கேட்டா, அல்லாஹுடைய பாதையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கறதுல ஆலிம்கள், முதாலிம்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இவர்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். ஆனா ஆசிரியர்கள் மாணவர்கள் அப்படின்னா அஜித்துமார்கள், அஜித் பரவாயில்ல இப்ப தங்களுக்கு எல்லாம் ஆலிம் சார்லாம் இருக்கா சொல்லிக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த ஆலிம்கள், முத்தாலிம்கள் அப்படின்னு சொன்னா கற்றுக் கொடுப்பவர்கள், கற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னா, முதல்ல சொன்ன பாருங்க ஃபக்ர் மஸ்கரா அப்படின்னு ஏழ்மை அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ்கீனா இருக்கணும், ஃபக்ரா இருக்கணும், அந்த ரெண்டு ஷர்த்து இங்க இருக்கணும். அப்பதான் ரெண்டு ஷர்த்து இல்லை அப்படின்னு சொன்னா அவருக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறோம்ல. அதனால நான் எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்தையும் சொல்றது, இங்க வந்திருக்க எல்லாத்துக்கும் தெரியும், என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் பகிரங்கமா ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவேன், ஜும்மாவுடைய பயான்ல எனக்கெல்லாம் ஜகாத் கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுறோம். எனக்கு மட்டுமல்ல எந்த ஆலிம் சாகு ஜகாத் கொடுக்காதீங்க, இருக்கிற ஆலிம் சாகெல்லாம் திட்டுவாங்க. ஆனா நான் சொல்றேன், ஒருத்தர் வந்து ஒரு ஆலிம்க்கு ஜகாத்துடைய பொருளை கொண்டு போய் ஒரு 500 ரூபாய் கொடுக்குறான்னு வச்சுங்க, ஜகாத்துடைய பொருளாக ஒரு 500 ரூபாய் கொடுக்குறாரு. நம்ம என்ன சொன்ன முதல்ல, அந்த ஜகாத் என்பது பொருள், அந்த பொருளினுடைய அசல் பொருளுடைய கழிவு பொருள். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க குடும்பத்தினருக்கு அது வாங்குறது ஜாயிஸ் இல்லை, கூடாது. அதுல பயத்து அவங்களுக்கு கூடாது, அது அது கழிவு பொருள் அப்படிங்கிற காரணத்தினால. அதனால அந்த கழிவு பொருளை கொண்டு போய் ஆலிம் சாவு கொடுத்து அதை வாங்கி அவர் சாவு போட்டு அல்லாஹ்வுக்கு தொழுது வச்சாருன்னா கொஞ்சம் கழிவாவே இருக்காது. அதனால அதை விட்டுடுங்க. பிறகு என்ன பண்ணு கேட்டா, 500 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 1000 ரூபாயா கொடுக்கும், ஹதியாவா கொடுக்கும், சதகாவா கொடுக்கும், கொடுக்கணும் கட்டாயமா, ஏன்னா அவங்க தேவை உடையவங்களா இருக்கிறாங்க, அதனால கட்டாயமா கொடுக்கணும். ஆனா ஜகாத் பொருளை கொடுக்காதீங்க, ஜகாத்துடைய பொருளை கொடுக்காதீங்க, வேற யாரு தகுதி இருக்காங்களோ அவங்களும் கொடுங்க. சரிங்க, ஆலிம் முத்தாலிம் அப்படின்னு சொல்லும் போது ஆலிம் கொடுக்கலாம், முத்தாலிம கொடுக்கலாம், மாணவர் கொடுக்கலாம், ஆசிரியர் கொடுக்கலாம்னு சொல்லும் போது ஜகாத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, கொடுக்க வேண்டும் நான் இப்ப சொல்லல. நான் சொன்ன அந்த முறைப்படிக்கு அந்த இல்ம் ரொம்ப உயர்தரமானது, நூறானியத்தானது, அற்புதமானது, அல்லாஹு தஆலாவுடைய பாராட்டுக்குரியது, அல்லாஹு தஆலாவுடைய அருள் பெற்றது. அந்த இல்மின் மூலமாக இந்த உலகம் நிலைத்துக் கொண்டிருக்கிறது, உலகம் இருக்கிறது அந்த இல்மினாலதான். சொன்னாங்க, அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருக்கும் வரைக்கும் இந்த உலகம் அழியாது. அல்லாஹ் எப்ப சொல்லுவான், எப்ப எழுதிருக்கப்பட்ட அல்லான்னு சொல்லுவான், எழுதி இல்லைன்னா அல்லாஹ் சொல்றதை இருக்க மாட்டான். அப்போ வானம் பூமி எல்லாம் அடிஞ்சு போயிடும், எல்லா உலகம் அழியும். அதனால அந்த இயல்பு ரொம்ப உயர்வுகரமானது. உயர்வுகரமான இயல்பு உடைய ஆலிம்களுக்கும் முத்தாலிம்களுக்கும் இந்த கழிவு பொருளை கொடுத்தாரு. சக்காத்துடைய பொருளை வாங்குறோம், வாங்கவும் வேண்டாம், நான் சொல்றேன் வாங்கவும் வேண்டாம். அல்லாஹால அதை விட அதிகமான பொருளை கொடுக்கும், அதிகமான பொருளை கொடுக்கும். நீங்க 500 ரூபா அவர் கொடுக்கறாரு, பெரிய காசு, 10 பேர் 500 ரூபா கொடுத்தா 5000 ரூபா ஆயிடுச்சு, ஒரு பெரிய செலவுக்கு நமக்கு ஆகும் அப்படின்னு குடும்பஸ்தராக இருக்கக்கூடிய பல பிள்ளைகளை வச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் நினைப்பாங்க, இந்த வருஷம் ரமலான் மாசத்துல துணிமணி எடுக்கிறது போதுமானது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இந்த நிலை, இந்த மனோபாவம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹால இதை விட ஹைரானது நமக்கு கொடுப்பான் என்பதாக நினைத்து அதை நாம் தடை செய்து விட்டால், அதுல பேடுதலாக இருந்து விட்டால், இதை விட சிறப்பான பொருளை, அதிகமான பொருளை அல்லாஹால கொடுக்கும். என்ன சொல்ல போனா குறைந்த பொருள் அதில் பரக்கத்தை அல்லாஹால ஏற்படுத்தும். பரக்கத்துன்னு சொன்னாவே அந்த அர்த்தம் தான், பரக்கத்துன்னு சொன்னாவே தில்லத்து ஷை கசரத்துல் மன்ஃபா, குறைந்த பொருள் அதிகமான லாபம், அதிகமான பலன்கள், அது பேர் தான் பரக்கத்துனே அர்த்தம். பரக்கத்தான பொருள் வந்து சேர்ந்து வரும், ஒரு 5000 ரூபாய் நீங்க எதிர்பார்க்கறீங்க இல்ல 1000 ரூபாய் தான் வரும், 1000 ரூபாய் பரக்கத்து வந்துச்சுன்னா 10000 ரூபாய் விஷயங்கள் வந்து போயிடும். ஆனா அல்லாஹால ரொம்ப பெரிய கருணை உள்ளவன் அல்லாஹால, அத கொடுக்கறவங்க இதை பேணணும், வாங்குறவங்களும் இதை பேணணும். அந்த விஷயத்த சரி பஸ் ஃபீ சபீல் இல்லை, இதுல சில குழப்பவாதிகள் இப்ப என்ன பண்றாங்க, ஃபீ சபீல் இல்லைன்னு சொன்னா நாங்க பத்திரிக்கை நடத்தினா அதுவும் ஃபீ சபீல் இல்லாதான், நாங்க கட்சி நடத்தினா அதுவும் ஃபீ சபீல் இல்லாதான், அல்லாஹ் தான் நாங்க இந்த கட்சியை வச்சிருக்கிறோம், அல்லாஹ் தான் இந்த பத்திரிக்கை நடத்தினா, விளம்பரமே செய்யறாங்க. எங்களுடைய பத்திரிகைக்கு உங்களுடைய சக்காத்துடைய பொருளை அனுப்பி உங்களுடைய சக்காத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்களாக அப்படின்னு விளம்பரமே போடுறாங்க. பத்திரிகைக்கெல்லாம் சந்தா கொடுத்தீங்க அஜய் இது செல்லாது, இது ஜக்காத்தே செல்லாது, ஜக்காத்தே செல்லாது. அதே மாதிரி கட்சிகளுக்கு கொடுத்தீங்க ஜக்காத்து செல்லாது, அல்லது வேறு ஏதாவது விழா கூட்டம் நடக்குது அதுக்கு நடக்கிறது ஜக்காத்துடைய பொருளை கொடுத்தீங்க செல்லாது. ஜக்காத்துடைய பொருள் எதற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று லிஸ்ட் இருக்கின்றதோ முறை இருக்கிறதோ அது கூட்டம் கொடுக்கும். அதே மாதிரி கட்டடங்கள் கட்டுவதற்காக இன்னைக்கு மதரசாக்கள் நிறைய வசூல் தாண்டி வர்றாங்க, என்ன கட்டட நிதிக்காக ஜக்காத்து கொடுக்கக்கூடாது, மதரசாக்களுக்கு கொடுக்கின்றோம் என்று சொன்னால் ஜக்காத்துடைய பொருள் அவங்க கேட்கிறாங்க, கொடுக்குறாங்க பல பேர். ஆனால் வாங்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் பேணுதல் இருக்க வேண்டும். அந்த கொடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் அவர்கிட்ட விசாரிக்க வேண்டும், நீங்க இந்த ஜக்காத்துடைய பொருளை வாங்கி கொண்டு போய் ஜக்காத்துடைய முறைப்படிக்கு ஏழை மாணவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் ஃபக்ர் மஸ்கரா, ஏழையாக ஃபகீராக மிஸ்கீனாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டும், கொடுப்பீர்களா என்று கேட்டுதான் கொடுக்கணும். இவ்வளவு கேட்டா அவங்க காசை வேணான்னு போயிட்டு வருவாங்க, இவ்வளவு கேட்ட இதெல்லாம் கேட்டு நீ கொடுக்கணுமா அப்படின்னு நேரம் கேட்பாங்க. நமக்கு அந்த பார்த்தா தெரியும் இவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, அந்த மதரசாக்காரர் வந்தவர் வசூலுக்கு வந்தவர் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். செய்வார்னு நினைச்சா கொடுக்கலாம், செய்ய செய்ய மாட்டான்னு சொன்னா விட்டுடலாம், விட்டு போட்டு நீங்க சந்தா மாதிரி ஏதாச்சும் ஹரியா சந்தப்பா ஏதாச்சும் கொடுத்து அனுப்பி விடுங்க, கொடுக்காம இருக்கக்கூடாது அப்படி எல்லாம் என்ன திட்டுவாங்க. அதனால நீ கொடுங்க, சதக்காவாக ஹதியாவாக ஏதாச்சும் கொடுங்க, அது சந்தாங்கிற பேர்ல கொடுங்க. சரி ஜக்காத்து கொடுக்குறாரு சட்டம், சரி வாங்கக்கூடியவருக்கு என்ன சட்டம், மதரசாக்கார் ஒருத்தர் வசூலுக்கு வந்தார் வாங்கிட்டு போறாரு அப்படின்னு சொன்னா அந்த மதரசாவுக்கு அந்த பொருளை கொண்டு போன பின்னால தனியாக அது கணக்கு வச்சு ஜக்காத்துடைய பொருள் ஒரு 2 லட்சம் ரூபாய் சேர்ந்திருக்குன்னு வச்சுங்க. அந்த மதரசால அந்த ஆண்டு இந்த ரமலான் முடிஞ்சு ஷவ்வால் மாசம் மாணவர்கள்லாம் வந்த பின்னால அந்த பொருளெல்லாம் பங்கு கணக்கு போட்டு இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் முதலாவது டோட்டலா 1 ரூபாய் கொடுக்கணும், உனக்கு அந்தாப்பா 500 ரூபாய், உனக்கு 500 ரூபாய், உனக்கு 700 ரூபாய், உனக்கு 500 ரூபாய் இப்படியே பிரிச்சு கொடுத்துட வேண்டியது. அதை இவர் வச்சுக்கிட்டு செலவு பண்ணக்கூடாது, இவங்க கணக்கு சில மதரசாக்கள் அப்படி செய்யறதாக கேள்விப்பட்டோம், இவங்க வச்சுக்கிறாங்க. மாணவர்கள் நல்ல ஒழுக்க முடியவர்கள் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, கொஞ்சம் குறும்பு செய்யறவங்க தான் அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டோம். அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, ஏன்னா இங்க தம்லீக் என்று ஒன்று இருக்கின்றது, கொடுக்கக்கூடிய பொருளை யார் வாங்குகின்றாரோ அவருக்கு உரிமையாக்கி வைக்க வேண்டும். அது தம்லீக், தம்லீக் இல்லாவிட்டால் செல்லுபடியாக, அதனால மாணவர்களுக்கு அந்த பொருளை தம்லீக் செய்து விட வேண்டும். இன்னும் சில மதரசாக்கள் இப்படி செய்வதாக கூட கேள்விப்பட்டோம், அதாவது இது ஜக்காத்துடைய பொருள் மாணவர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு இப்ப ஆளுக்கு எவ்வளவு ஒரு 1000 ரூபாய் 1000 ரூபாய் வந்திருக்குப்பா, உங்களுக்கு ஒவ்வொருடைய கணக்குலையும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் இருக்கு, இப்ப உங்களுக்கு எல்லாம் நான் 1000 ரூபாய் கொடுக்க போறேன், இந்த 1000 ரூபாய் நீங்க வாங்கிக்க வேண்டியது, வாங்கிக்கிட்டு இங்க 10 மாசம் சாப்பிட போறீங்க, மறுசாடு 10 மாசம் சாப்பிட போறீங்க, உங்களுக்கு சாப்பாடு தான் நாங்க இலவசமா கொடுக்குறோம், அதனால 10 மாசத்துக்கு சாப்பாட்டுக்கு 1 மாசத்துக்கு 100 ரூபாயும் 1000 ரூபாயை திருப்பி என்று கொடுத்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டு இப்படி வாங்கிக்கிறாங்க, அதுவும் கூட அப்படி சொல்ல மனுஷாவில் செய்யறதா கேள்விப்பட்டோம், எந்த மனுஷாலாம் நமக்கு தெரியாது சொல்ல தெரியாது. அப்படி இருந்தாலும் கூட முழுமையாக தமிழ் கொடுத்துட வேண்டும். ஒரு பையன் வர்றான், இப்ப அந்த மதரசாவில் வந்து இப்படி இப்ப நம்ம சொன்ன முறைப்படி நடக்குது, ஒரு 10 லட்சம் ரூபாய் சேர்ந்திருக்குதுங்க ஜக்காத்துடைய பொருள், அந்த 10 லட்சம் ரூபாய் மாணவர்கள் 100 பேர் வந்தாங்க. எல்லாருக்கும் சேர்த்து பங்கு போட்டு கொடுப்பாங்க. அங்க பழக்கம், அந்த மனசால பழக்கம்னு வச்சுங்க. எல்லா பசங்களும் வந்தாங்க. எல்லா அட்டென்ஷன்லாம் இதெல்லாம் எழுதியாச்சு, வருகை பதிவுகள்லாம் எழுதியாச்சு, மாணவர்கள்லாம் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் உட்கார வச்சு 10 லட்சம் ரூபாயை பிரிச்சு அந்த 100 மாணவர்கள் கொடுத்த ஒரு பெரிய தொகை வரும். ஒரு மாணவன் என்ன பண்ணா, இதுக்காக வேண்டிய வந்தான், வாங்கினான், மறுநாள் ஓடிப்பிட்டான். கிடைச்சிச்சா காசு, இனிமேல் சேர வேண்டியதில்லைன்ட்டு கொடுத்தாரு. அவ்வளவு நிறைவேறி போச்சு. அவன் ஓடனா அவனுடைய குற்றம், அது வேற விஷயம். இப்படிலாம் நிபந்தனை போய் என் மதரசால ஓதனா தான் நான் காசு கொடுப்பேன், இந்த ஜகாத்துடைய காசு கொடுப்பேன் அப்படி நிபந்தனையும் போடக்கூடாது. ஓதலாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா, நிறைய சட்டங்கள் இருக்கு, அதில் பார்த்து அதை சிந்திக்க வேண்டியது. ராஜத்தில் கேட்டுங்க, கூடுதல் குறைகளாக இருக்கலாம் சில விஷயங்கள். அதில் மதரசாக்கள்ல எப்படி செய்யறாங்க அப்படிங்கிற சில விஷயம் நம்ம கேள்விப்பட்டதை வச்சு சில விஷயங்கள் நம்ம சொன்னோம். சரி, ஃபீ சபீலில்லா அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய பாதையில் தான் முதல் அர்த்தம். முஜாஹிதீன் போர்க்களத்தில் போரில் ஈடுபடக்கூடியவர்கள், அது போர் சம்பந்தப்பட்ட தளவாடங்கள், அது சம்பந்தப்பட்ட உதவிகள் செய்யறது, இதெல்லாம். அதே மாதிரி இரண்டாவது முத்த ஆசிரியர்கள் மாணவர்கள், இந்த மாணவர்களுடைய விஷயத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நீங்கள் விசாரணை செய்து இது அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்க தகுதி தானா அப்படின்னு சொல்லிட்டு வலமாக்கள்கிட்ட கேட்டு முடிவு பண்ணி அவர்கள் வந்து சக்காத்து கொடுக்க வேண்டும். இதெல்லாம் தெளிவுபடுத்தப்பட்ட விஷயங்கள் அதை பார்த்து. அடுத்ததாக இப்னு சபீல், அல்லாஹ்வுடைய பாதை, இப்னு சபீல் அதாவது வழிப்போக்கர்கள். அவர் ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கிறார், வெளியூர்லேருந்து இங்கே வந்திருக்கார், இங்கேருந்து பம்பாய்க்கு போனார், போன இடத்துல காசு இல்லை அவர்கிட்ட, அவருக்கும் சகாத்துடைய காசை கொடுக்கலாம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதிலையும் பல கருத்து வேறுபாடுகளும் சொல்லப்பட்டிருக்குது. ஆக 8 கூட்டத்தாரை அல்லாஹால சொல்லுகின்றால் அவர்களுக்கு மட்டும்தான் சகாத்து கொடுக்கும். இது அல்லாம நம்முடைய உறவினர்களிலே மனைவி, மக்கள், தாய், தந்தை, பாட்டன், பாட்டி, அது அல்லாத மற்ற உறவினர்கள், சிறிய தந்தை, பெரிய தந்தை, மாமா, மாமி, ஹாலா, இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்காது. இவங்களுக்கெல்லாம் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற சட்டங்கள் இருக்கு. அஜித் குமார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க, அதெல்லாம் வெளியே சொல்றதுக்கு. ஒரே அடுத்த ஒரு சட்டம், அது முக்கியமான சட்டம், அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அது என்னன்னு கேட்டா, வருஷ வருஷம் ஜகாத் கொடுக்கும். அது சொல்லிடணும், முதல்ல வருஷ வருஷம் கொடுக்கணுமா, அது வயசுல ஒரு தடவை கொடுத்தா போதுமா? ஏன்னா இப்ப நிறைய நோட்டீஸ் போஸ்டர் எல்லாம் பாக்குற மெட்ராஸ்ல பல இடங்கள் இருக்கு, ஜகாத் அப்படின்னு பெருசா போட்டு ஆயுளுக்கா ஆண்டுக்கா ஆயுளுக்கா அப்படின்னு தான் விவாதம். ஆண்டுக்கா ஆயுளுக்கா அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. நீங்க ஒவ்வொரு வருஷம் கொடுக்கணும், ஒவ்வொரு வருஷம் கொடுக்கணும் கண்டிப்பா. இந்த பொருளாதார திட்டம் அப்படின்னு சொன்னா என்ன நினைச்சு, பெரிய ஆச்சரியமான விஷயம். வயசுல ஒரு தடவை கொடுத்தா, அது இருக்கக்கூடிய பொருளுக்கு ஒரு தடவை மட்டும் கொடுத்தா, இன்கம் டாக்ஸ் மாதிரி ஒரே ஒரு தடவை மட்டும் கொடுத்துட்டா பொருளாதார சீர்திருத்தம் எப்படி ஏற்படும், வறுமை எப்படி ஒழியும்? ஜக்காத்துடைய திட்டமே வறுமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தானே, இல்லாமையே இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறது தானே, அது எப்படி ஒழிய முடியும்? இந்த அறிவு கூட ஒரு சின்ன சாதாரணமான விஷயம், இது கொஞ்சம் லேசா சிந்திச்சாலும் தெரியக்கூடிய ஒரு விஷயம். வருஷம் வருஷம் கொடுக்க வேண்டியதில்லை, கொடுத்த பொருள் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னா என்ன? இது சாதாரண அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அறிவை பயன்படுத்தலாம், புரிந்து கொள்ள முடியும். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல வருஷம் வருஷம் கொடுத்துட்டு ஜக்காத்து ஹிஜ்ரி 2வது வருஷம் கடமையாச்சு, 3வது வருஷம் கடமையாச்சு, 2வது வருஷம் ரமலா, ஹிஜ்ரி 3வது வருஷம் ஜக்காத்து கடமையாச்சு. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வருஷமும் ஜக்காத்து வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்துல சில பேர் ஜகாத் கொடுக்க மாட்டேன்னாங்க. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, அப்போ வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப நாங்க கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டா அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஹுல் மின் அம்வாலிஹிம், ஹுல் என்ற அந்த வார்த்தை, எடுப்பீராக, பெற்றுக்கொள்வீராக, கட்டாயமாக வசூலிப்பீராக என்ற அந்த அர்த்தத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து தான் அல்லாஹு தஆலா சொல்றான், உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடுமையான கோபம் வந்தது, ஜக்காத் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த நாள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே அதே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடுமையான கோபப்பட்டு அவர்கள் அவர்கள் மீது போர் தொடுப்பதற்காக தயாரானார்கள். அதே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து கேட்டாங்க, சொன்னாங்க, எப்படி நீங்க ஜக்காத் கொடுக்க மாட்டேன்னு சொல்றவங்கள்ட்ட எப்படி நீங்க ஜிஹாது செய்யலாம்? அதாவது முஸ்லிம்கள் இடத்துல எப்படி ஜிஹாது என்பது காவிரிகளுக்கு செய்ய வேண்டியது, மாற்று மதத்தார் இடத்துல செய்ய வேண்டியது, போர்க்களத்திற்கு போய் செய்ய வேண்டியது. ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தாரத்தில் நீங்க எப்படி ஜக்காத் இது போர் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன வாசகம் ஒவ்வொரு வருஷம் ஜக்காத் கொடுக்கிறதுக்கு ஆதாரமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. லவ் மன வல்லாஹி லவ் மன ஔனி இகாலன் அவ் அனாகன் லகாத்தல்து வல்லாஹி லகாத்தல்து மாஹும் ஸல்லல்லாஹு ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னது. அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த மனிதர்கள் லவ் மனஹூனி இகாலன் யுஅதுனஹு இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கொடுத்து கொண்டிருந்த ஒரு ஒட்டகம் கட்டக்கூடிய கயிற்றை, ஒட்டகத்தில் காலில் கட்டக்கூடிய கயிறுக்கு பேர் ஹிகால் என்றுதான் சொல்லப்படும். இன்னொரு அறிவிப்பில் அனாக் என்று இருக்கின்றது. அனாக் என்று சொல்ல ஒட்டக குட்டின் அர்த்தம். சரி, கயிறுன்னு வச்சுங்க, ஒரு சின்ன கயிற்றை ஜகாத்துடைய பொருளாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு சின்ன கயிற்றை ஒரு மனிதர் கொடுக்க மாட்டேன் என்று மறுத்தால், அவரை என்னை தடை செய்தால், லபாக்கல் தும் அவரிடத்தில் நான் போரிடுவேன் என்று சொன்னாங்க. அதனால ஒவ்வொரு வருஷமும் ஜகாத் கொடுக்கணும் தெளிவாகவே இருக்கின்றது. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யதீமான ஒரு குழந்தைக்கு அவருக்கு சொந்த பொருள் இருந்தால், அவரிடத்தில் அந்த குழந்தைக்குரிய ஒரு பொருளாதாரம் இருந்தால், அந்த பொருளை ஜகாத்து தின்று விடக்கூடிய அளவுக்கு, ஜகாத்து விழுங்கி விடக்கூடிய அளவுக்கு நீங்கள் அந்த பொருளை அப்படியே விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. கருத்தை மட்டும் சொல்ல முடியாது, ஹதீஸ் வாசார்த்தம் சொல்லி விளக்கம் சொல்லணும், நேரம் இல்லை. விட்டு விடாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு எத்தீமான குழந்தை என்னிடத்தில் வளர்ந்து வருகின்றது, அதுக்கு பொருளாதாரம் இருக்குது, அந்த குழந்தையுடைய பெற்றோர்களோ மற்றவரோ அந்த குழந்தைக்கு ஒரு பொருள் இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். இப்போ அந்த பொருளிலிருந்தும் ஜகாத் கொடுக்க வேண்டும். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை வைத்துத்தான், சிறுவர்களுக்கும் ஜகாத் உண்டு, அவர்களுக்கு பொருள் இருந்தால். ஹனபி மதுவில் கிடையாது, ஹனபி மதுவில் பாலிகானவர்களுக்கு மட்டும்தான் ஜகாத் வாஜிப். ஷாஃபி மதுவின்படி சிறு குழந்தைகளுக்கும் ஜகாத் வாஜிப், அவர்களுக்கு பொருள். ஏன்னு கேட்டால், ஜகாத் என்பது உடல் சம்பந்தப்பட்ட வணக்கம் அல்ல, பொருள் சம்பந்தப்பட்ட வணக்கம். அந்த பொருள் யாரிடத்தில் இருந்தாலும் ஜகாத் கொடுக்க வேண்டும், கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக காரணம் சொல்லுகின்றார்கள். சரி, இப்ப அந்த எட்டியமான குழந்தைக்கு பொருளாதாரம் இருந்தால், ஒவ்வொரு வருஷமும் ஜகாத் கொடுத்து கொண்டே இருந்தால், அந்த பொருள் தேய்மானம் அடைந்து கடைசியில் ஒண்ணுமில்லாமாயிடும் இல்லையா? வருஷம் வருஷம் கொடுத்துட்டே இருக்கா, அந்த பையன் பெரிய நாடுக்குள்ள ஒரு 15 வயசு ஆகிறதுக்குள்ள பொருள் தான் காலியாகும். அப்படி நீங்கள் விட்டு விடாதீர்கள். என்ன செய்யணும், அந்த பொருளை நீங்கள் வியாபாரம் செய்யணும். அந்த மனிதர் யார் கார்டினியா இருக்காரோ அவர் வியாபாரம் செய்யட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வியாபாரம் செய்து பொருளாதாரத்தை பெருக்கி அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்திலிருந்து ஜகாத்தையும் கொடுக்க வேண்டும். அந்த குழந்தையுடைய பொருளாதாரத்தையும் பெருக்கி நல்ல நிலைக்கு கொண்டு வந்து அவருக்கு ஒரு தொகையை கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கருத்து, அந்த ஹதீஸுடைய கருத்து. இப்ப பார்க்கும்போது என்ன தெரியுது, ஒவ்வொரு வருஷம் ஜகாத் கொடுக்கணும்னு தெரியுது. ஒரு தடவை கொடுத்தா பொருள் அழிந்துவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது, அந்த பொருள் அபிவிருத்தா இருக்கு. இதை சொல்ல வேண்டிய அவசியம் பண்ணி எத்தஜிப்பியா என்ற வாசகத்திற்கு வேலையே இல்லை. அதனால இது மாதிரி நிறைய கருத்துகள், நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வருஷம் தான் ஜகாத் கொடுக்கணும். அறிவியல் முறைப்படி ஜகாத் ஒவ்வொரு வருஷம் கொடுக்கணும். அதே மாதிரி மண்கோல், மாகோல் மண்கோல் என்பதாக சொல்லுவோம், அக்லி தலீலின்படி ஒவ்வொரு வருஷம் ஜகாத் கொடுக்கறதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் முதல்ல சொன்னது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த ஹதீஸினுடைய அடிப்படையிலும் ஒவ்வொரு வருஷம் ஜகாத் கொடுக்கும். ஒவ்வொரு வருஷம் ஜகாத் கொடுத்தா தான் ஜகாத்துக்கு அர்த்தம் இருக்கு, இல்லைன்னு சொன்னா அதுக்கு அர்த்தமே கிடையாது. அதனால யாராவது ஒருவர் இப்படி சொன்னால், அவர் தன்னுடைய மனோ விருப்பப்படி சொல்லுகின்றார், மனோ இச்சைப்படி சொல்லுகின்றார் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், தன்னுடைய அதாவது தன்னுடைய மனோ இச்சையை தெய்வமாக ஆக்கி கொண்டு ஒரு மனிதரை பார்த்தீர் அபராயத்தை அல்லது மிகப்பெரிய விபரீதத்தை விளைவிக்கக்கூடியது. அது ஆகிறதுக்கு போனவங்க மௌத்தான பிறகு தன்னால் கிடைக்க முடிகிறது அல்ல, அது வேற விஷயம், அது தனிப்பட்ட விஷயம், இங்கே கிடைக்கும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜகாத்துடைய விஷயத்தில் நிறைய சட்டங்கள் இருக்கின்றன. அதற்கு ஆரம்பத்தில் சொன்னபடி நான் ஒரு 3-4 கூட தொடர்ந்து சொல்லியிருக்கேன், ஒரு 4-2 மணி நேரம் வேணும், 3-4 கூட ஜகாத்துடைய விஷயத்தை சொல்லியிருக்கிறோம். சட்டங்களை வரிசையாக சொன்னோம் அப்படின்னு சொன்னால் ஏராளமான விஷயங்கள் இதிலிருந்து கிடைக்கப்படக்கூடும். இங்கே நிறைய உலமாக்கள் இருக்கின்றார்கள், பெரும்பெரும் உலமாக்கள், நல்ல தேர்ந்த உலமாக்கள் இருக்கின்ற காரணத்தில் அவர்களிடத்தில் கேட்டு அதை முழுமைப்படுத்தி ஜகாத்தை ஒவ்வொரு ஆண்டும் முறைப்படிக்கு நம்முடைய பொருளாதாரத்தில் இருந்து ஏழை எளியவர்கள் பலன் பெற வேண்டும், பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி எல்லா மனிதர்களுக்கும் போய் சேர வேண்டும், நல்ல நிலையில மக்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். அத்தகைய நல்ல பண்புகளை அறிவை அல்லாஹால அதற்குரிய தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு முடிக்கிறேன்.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.